கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலும் அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக தேவனுடைய சமூகத்தில் நாம் வருவதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். கடந்த முறை நாம் சந்தித்த போது நாம் பேசியபடியே இஸ்ரேலை குறித்த இந்த தீர்க்க தரிசனத்தை நாம் தியானிச்சு பார்க்கும்படியா தேவன் நமக்கு மீண்டும் கிருபை அங்கு செய்திருக்கிறார். அந்த வகையில் இஸ்ரேலை குறித்த இந்த தீர்க்க தரிசன வகுப்புல முதல் வகுப்பாக இன்னைக்கு நாம் சில விஷயங்களை நாம் தியானிக்கலாம். கடந்த முறை நாம் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்த பொழுது தேவனுடைய வார்த்தைகள்ல இஸ்ரேலை குறித்து ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாகிய நமக்கு தேவன் வைத்திருக்கிற அந்த பொறுப்பினை நாம் உணர்ந்தோம். வசனம் ஏசாயா 62 அதிகாரம் 6 வசனத்தில் நாம் வாசிக்கிற இஸ்ரேலினுடைய மதில்கள் மேல் பகல் முழுவதும் ரா முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரர். இந்த ஜாமக்காரர் இங்கிலீஷ்ல சொல்லும் பொழுது வாட்ச்மேன், அல்லது நம்ம வெளிநாட்டில் இருக்கிற சகோதரர்கள் ரொம்ப அதிகமாக பயன்படுத்துற வார்த்தை பிப்ளிக்கல் சயோனிஸ்ட். சோ வேத வசனங்களை ஆதாரமாக கொண்டு இஸ்ரேலுக்காக நிற்பவர்கள். சோ அந்த ஒரு வாய்ப்புல நாம் தான் இருக்கும். யார் இந்த ஜாமக்காரர்கள்? இப்பொழுது பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற பாதங்கங்கள் அப்படிப்பட்ட ஜாமக்காரர்களா? அதே வேளையில நம்முடைய ரட்சகர் கர்த்தர் இயேசு அவருடைய வார்த்தையில லூக்கா எழுதின சுவிசேஷம் 21-39 வசனங்கள்ல பேசினது போல அத்திமரத்தை நீங்க கவனிப்பது அவசியம். ஏன்னா அதுல இளம் கிளை தோன்றி துளிர் விட ஆரம்பிக்கும் பொழுதும் இவைகளெல்லாம் சம்பவிக்கிறது நீங்க பார்க்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சோ வேத வசனங்களின் படி இஸ்ரேலுக்காக நிற்கக்கூடிய ஜாமக்காரர்களாகவும் கர்த்தருடைய அறிவுறுத்தலின் படி இந்த கடைசி நாட்கள் இந்த நாட்கள்ல நிறைவேறி வரக்கூடிய தேவனுடைய தெய்வீக திட்டங்கள் இவைகளை நாம நுணுக்கமாக பார்த்து புரிந்து கொண்டு விழித்து அப்புறம் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்கும் இந்த உலகத்தின் ரட்சிப்பு நிறைவேறுவதற்கும் நாம் பிரயாசப்படணும். சோ அந்த வகையில சகோதர சகோதரிகளே, சோ இந்த இஸ்ரேலை குறிச்ச தீர்க்க தரிசனம் கண்டிப்பா சில வாரங்கள் நமக்கு மத்தியில இது கடந்து வரும் என்று விசுவாசிக்கிறோம். சோ அப்போ இந்த தீர்க்க தரிசனத்தில் இன்னைக்கு முதல் பாகமா நாம என்ன காரியங்கள் பார்க்கலாம்? த கரண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் இஸ்ரேல் லேண்ட் அண்ட் பொலிட்டிக்கல் சினாரியோ. அதாவது தமிழ்ல சொல்லும் பொழுது இஸ்ரேலுடைய தற்போதைய நிலை கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னவாக இருக்குது? உலக நாடுகள்ல இஸ்ரேல் தேசத்தினுடைய தற்போதைய நிலை, அவங்களுடைய நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அவங்களுடைய அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இன்றைக்கு இஸ்ரேல் இருக்கக்கூடிய நிலைமை நாம் புரிந்து கொள்வது நல்லது. ஏன்னா இஸ்ரேலை குறித்து நிறைவேறின தீர்க்க தரிசனங்கள் நிறைய இருக்கு, அது கடந்த நாட்கள் நிறைய நாம பார்த்திருக்கிறோம். அதே சமயம் இஸ்ரேலை குறித்து நிறைவேற வேண்டிய ஒரு சில தீர்க்க தரிசனங்கள் மாத்திரமே இருக்கு, அது இன்னும் எதிர்காலத்தில் இருக்கு. அதே சமயத்தில் நிறைவேறி கொண்டு வரக்கூடிய சில வசன பகுதிகளும் வேதத்தில் இருக்கு. சோ அப்போ இப்போ இருக்கிற சூழ்நிலையை நாம ஆராய்ந்து அறிஞ்சு புரிஞ்சதுக்கு பின்புதான் இந்த சூழ்நிலைக்கு வழிநடத்தின காரியங்களையும் புரிஞ்சு கொள்ள முடியும். மேற்கொண்டு தீர்க்க தரிசனங்களின் படி நடக்க போற காரியங்களையும் நாம அனுமானிக்க இருக்கு, வேத வசனங்களின் படி நமக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ இந்த கரண்ட் சினாரியோ இங்கிலீஷ்ல சொல்றதுனால நீங்க தவறா நினைச்சிட வேண்டாம். சோ தற்போதைய இஸ்ரேலுடைய நிலை, இந்த உலக நாடுகள்ல ரொம்ப எளிமையா சொல்லிட்டான், உலக நாடுகள்ல இஸ்ரேலுடைய விஷயம் எப்படி இருக்கு? அவங்களுடைய நிலம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அந்த பிரச்சனைகள் பத்தி நாம என்ன தெரிஞ்சிருக்கிறோம், என்ன நடந்துட்டு இருக்க விஷயம்? அரசியல் மேடையில நாம பார்க்கும் பொழுது இஸ்ரேலுக்கு மற்ற தேசங்களோடு என்ன மாதிரியான தொடர்பு இருக்குது, என்ன காரியங்கள் இப்போ நடந்து நிறைவேறி கொண்டிருக்குது, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட், இவைகளுக்கும் தேவனுடைய வார்த்தைகள் தீர்க்க தரிசனங்களுக்கும் இருக்கிற தொடர்பு புரிஞ்சு கொள்வதற்கு நாம அங்க முயற்சி செய்யணும். தொடர்ந்து நாம அதனுடைய தீர்க்க தரிசனங்களை பார்க்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அங்க விழுங்கும். ஒரு சின்ன முயற்சி தான், நம்முடைய சின்ன முயற்சி. சாட்டா ரொம்ப பெருசா இருக்கு, ஆனா இவ்வளவு பெருசா நம்ம எதிர்பார்க்கல, ரொம்ப மிஸ்ஸைஸ் ஆயிருக்குது. சோ அப்ப இந்த ஒரு சின்ன முயற்சியில இஸ்ரேல் குறிச்ச இந்த கடைசி நாட்களின் தீர்க்க தரிசனங்கள் நாம் புரிஞ்சு கொள்வதற்கு தேவனுக்கு உதவி செய்வார். சோ நமக்கு தெரியும் சகோதர சகோதரிகளே, சோ கிபி 70 அவர்கள் சிதறடிக்கப்பட்டாங்க, அவர்களுடைய மேசியாவை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியினால் மேசியாவுடைய சாபத்திற்கே ஏற்றபடி சோ இஸ்ரேல் மீது அந்த தண்டனை காலம் வந்துச்சு. சோ இஸ்ரேல் டபுள், இஸ்ரேலினுடைய இரண்டத்தனையான தண்டனை. சோ இந்த இரண்டத்தான தண்டனை 33 கிபியில ஆரம்பிச்சு கிபி 70 அவங்க உலகம் முழுக்க சிதறடிக்கப்பட்டு அவர்கள் ஒரு தேசமா இல்லாமலே போயிட்டாங்க. எந்த அளவுக்குனா அவர்களை வரைபடத்தில் நாம பார்க்கவும் கூட முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 1900 வருஷங்கள் தேவனுடைய ஜனம் என்று அழைக்கப்பட்ட இவங்களுக்கு இந்த நிலைமை. அப்படி அவர்கள் சிதறடிக்கப்பட்டாலும் மிராக்கிள், தேவனுடைய வல்லமை மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை மனிதர்களுடைய வரலாற்றுல நிகழ்த்தி இருந்தது. 1900 வருஷம் அவங்க தேசத்துல இல்லாமல் இருந்தாலும் தேவ தீர்க்க தரிசனங்களுடைய நிறைவேறுதலின்படி அந்த இரண்டத்தனையான தண்டனை 1878 முடிந்தது. முடிந்த அந்த வருஷமே மீண்டும் இஸ்ரேல் தேசம் அவங்களுடைய சொந்த தேசத்துல குடியேறுவதற்கான ஏற்பாடுகளை தேவன் ஆரம்பித்தார். அதே போல 1914 புறஜாதிகளுடைய காலம் கூட நிறைவுக்கு வந்துச்சு. அது இஸ்ரேல் குறிச்ச தீர்க்க தரிசனத்தில் ஒரு முக்கியமான தருணம். சோ தேவன் அவங்க மேல புறஜாதி தேசங்களுக்கு கொடுத்திருந்த லீஸ் அதிகாரம் முடிவுக்கு வந்துச்சு. சோ இவைகள் எல்லாம் நிறைவேறும் பொழுது பாருங்க, பிரதர் ரஹல் கூட பூமியில இருந்தார். சோ அப்ப கூட அவரு சில விஷயங்கள்லாம் தீர்க்கமா அவர் சொல்லிட்டு போயிருந்தார். தீர்க்க தரிசன வசனங்களின் படி எல்லாமே வசனங்களின் படி ரொம்ப அருமையா 1948 வருஷம் மே மாசம் 14 தீர்க்க தரிசனங்களுடைய நிறைவேறுதல் அரங்கேறிற்று. இஸ்ரேல் தேசம் மீண்டும் தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் பண்ணின அதே தேசத்துல அவர்கள் குடியேறி அந்த தேசம் ஒரு தேசமாக உருவாகி சுதந்திரம் அடைஞ்சிச்சு. இதெல்லாம் நாம இதுவரைக்கும் கேட்டிருக்கக்கூடிய அந்த விஷயங்கள். அப்போ 1948 வருஷத்துல சுதந்திரம் அடைஞ்சு இஸ்ரேல், அதை குறிச்ச தீர்க்க தரிசனங்கள் எசேக்கியல் 37 நாம் பேசிக் சப்ஜெக்ட்ஸ் நாம பார்க்கிறோம். எப்படி அந்த சம்பவம் தேவன் நடத்தி காண்பிச்சா அந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கு ஊமையில. அப்போ 1948 அவர்கள் உருவாயிட்டாங்க. இன்னைக்கு காலம் 2010, கிட்டத்தட்ட தேசமாக அவர்கள் மீண்டும் கூட்டி சேர்க்கப்பட்டு உருவானதற்கு பின்பு 62 வருஷங்கள் ஆயிருக்கு இந்த வருஷத்தோட. நியூஸ்ல எல்லாம் பார்த்தோம், இஸ்ரேல் அட் 62 சொல்றாங்க. இஸ்ரேல் சுதந்திரம் வாங்கி 62 வருடமாக இந்த வருடம் சொல்லிட்டு தான் அவங்க அங்க கொடுத்துறாங்க. இந்த 62 வருஷங்கள்ல கூட தேவனுடைய அநேக தீர்க்க தரிசனங்கள் இஸ்ரேல் சம்பந்தமான விஷயங்கள், அவைகள் ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, அவைகள் இஸ்ரேலுக்கே உரிய விசேஷமான சோதனைகள் ஆனாலும் சரி, சொல்லி இருக்கிறபடியே நிறைவேறி நாம பார்த்துருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நாம அறிஞ்சிருக்கிறோம், முடிஞ்ச அளவுக்கு சப்ஜெக்ட்ஸ் நாம கேட்டுக்கிறோம். 1948 அப்புறம் தீர்க்க தரிசனங்கள் க்ளோஸ் ஆகல. அதுக்கப்புறம் தான் இஸ்ரேலுடைய விஷயத்துல விசேஷ தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறியதே காலம். சோ இந்த 62 வருஷங்கள் என்ன நடந்திருக்கு இஸ்ரேல்ல? கண்டிப்பா அவர்கள் ஒரு மிக வலிமை வாய்ந்த தேசமா உருவாயிருக்கிறாங்க, அதுல எந்த சந்தேகமுமே கிடையாது. அலுவலகம் சின்ன தேசம், ஆனா எல்லா துறைகளையுமே உலகத்தில் இருக்கக்கூடிய வலிமை வாய்ந்த தேசங்கள் கூட அவங்களுடைய உதவியை எதிர்பார்க்கும் அளவுக்கு அவர்கள் உயர்ந்திருக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமான சில உண்மைகள் வந்து நம்ம உங்களுக்கு அங்க நாம சொல்லலாம், பட் அவசியம் இல்லை, எல்லாம் தெரிஞ்ச விஷயங்கள். இன்னைக்கு எல்லா துறைகளையும் நாம் பார்க்கும் பொழுது ஒரு நிலையான தன்மை, ஒரு உறுதியான நிலைமையில இஸ்ரேல் தேசம் இன்னைக்கு இருக்கிறாங்கன்னா தேவனுடைய ஜனங்கள் என்பதுல நமக்கு அங்க சந்தேகமே அங்க இல்ல சகோதர சகோதரிகளே. சோ அப்போ உலக நாடுகள் மரியாதையா பார்க்கிற, பயத்தோடு பார்க்கிற, பொறாமையோடு பார்க்கிற ஜனங்களாக தேசங்களாக அவங்க உருவாகி இருக்கிற இந்த நாட்களையும் கூட சகோதர சகோதரிகளே, இஸ்ரேலுக்கு வரக்கூடிய இன்னல்கள், துன்பங்கள், அவங்க மேல இருக்கக்கூடிய பிரஷர், மற்ற தேசங்கள் மேல, மற்ற ஜனங்கள் மேல, இஸ்ரேல் ஜனங்கள்ல இருக்கக்கூடிய சாமானிய மனுஷங்களுடைய இன்னைக்கு அன்றாட வாழ்க்கையை நாம பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் தான் இருக்குது. என்னன்னா சில வசனங்கள் நமக்கு ரொம்ப அருமையா நினைவுக்கு தேவன் அங்க கொண்டு வர. சோ அப்போ ஒருவேளை இந்த செய்திகளை வாசிப்பதற்கோ அறிந்து கொள்வதற்கோ வாய்ப்பு இருந்துச்சுன்னா இந்த ஒரு நிலைமை நாம அங்க உணரலாம். ஏன்னா இந்த வசனம் அவங்களுக்குள்ள இப்போ ரொம்ப அருமையா நிறைவேறிட்டு இருக்கு. சகரியால நாம வாசிக்கிறோம் 12:2-3. சகரியா 12:2-3.
இதோ சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நான் எருசலேமை தத்தளிப்பின் பாத்திரம் பார்க்கிறேன்.
சுற்றிலும் இருக்கிற எல்லா தேசங்களுக்கும் நான், தேவன் சொல்றார், நான் எருசலேமை தத்தளிப்பின் பாத்திரம் ஆக்குவேன். அப்புறம்
எருசலேமுக்கு விரோதமாய் போடப்படும் முற்றுகையிலே யூதாவும் அப்படியே ஆகும். அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும்
சகல ஜனங்களுக்கும் எருசலேமை நானே பாரமான கல்லாக்குவேன். தேவன் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் நிறைவேறிட்டு இருக்கிற வார்த்தைகள், நிறைவேறி தீர வேண்டிய வார்த்தைகள். சோ அந்த நாள்ல கண்டிப்பா இந்த கடைசி நாட்கள்ல இஸ்ரேலுக்கே உரிய அந்த விசேஷமான யாக்கோபின் இக்கட்டு காலம் நெருங்கி வந்துட்டு இருக்கிற அந்த வேளையில இஸ்ரேல் மீண்டும் அவங்க தேசத்துல இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? சந்தோஷமா இருப்பாங்க, உண்மைதான். ஆனா இந்த மாதிரி சூழ்நிலைகளுக்கு மத்தியில அவங்களோட மற்ற தேசங்கள் எப்படி இருக்கும் வசனம் ரொம்ப தெளிவு. அந்த நாட்கள்ல எருசலேம நான் சுத்தி இருக்க எல்லா தேசங்களுக்கும் தத்தளிப்பின் பாத்திரமாக்குவேன். ஒரு வார்த்தை கூட கேர்லெஸ்ஸா விடக்கூடாது. அந்த நாள்ல எருசலேமனா இஸ்ரேல், சுற்றி இருக்கிற எல்லா தேசங்கள்னா சுற்றி இருக்கிற எல்லா தேசங்கள், செகண்டரி வார்த்தை அர்த்தம் இல்ல. சுற்றி இருக்கிற எல்லா தேசங்கள், ஆமா சுற்றி இருக்கிற எல்லா தேசங்களுக்கும் தத்தளிப்பின் பாத்திரம். அதே போல சுற்றி இருக்கிற எல்லா தேசங்களுக்கும் அது ஒரு பாரமான கல். எல்லா தேசங்களுக்கும் ஒரு பாரம் இருக்கும் அந்த நாள்ல. அந்த பாரம் என்னன்னா இஸ்ரேல். ரொம்ப அருமையான வசனம். இந்த வசனம் நம்ம கூர்ந்து கவனிக்கணும். ஏன்னா சொல்லப்பட்டிருக்கிறோம், குறிப்பிடப்பட்டிருக்கிறோம், அந்த நாள்ல நாம் இருக்கிறோம். இஸ்ரேலும் இருக்கு, ஆனா அந்த நாள்ல இஸ்ரேல் இருக்கிற பிரகாரம் இருக்குதா? அதுவும் இருக்கு. இன்னைக்கு இஸ்ரேல் தேசம் சகோதர சகோதரிகளே, நாம தீர்க்க தரிசனங்களை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு ஆவல்ல நாம இஸ்ரேலினுடைய விஷயங்களை தியானிச்சோம்னா தேவனுடைய வார்த்தைகள் மிக துல்லியமா அங்க நிறைவேறிட்டு இருக்குது. சோ இஸ்ரேல் பாருங்க, போன முறை நம்ம ஒரு ஹேண்ட் அவுட் கொடுத்தோம் கையில கை பிரதி. சோ அதுல உலக தேசங்களுடைய மேப் நாம போட்டிருந்தோம். சோ அந்த மேப்ல நீங்க இஸ்ரேல் கண்டுபிடிக்க முடியுதான். சோ அந்த மேப்ல நீங்க இஸ்ரேல் நீங்க பாருங்க தயவு செஞ்சு. சோ அந்த மேப் நம்ம இந்த பெரிய சார்ட்ல 2A போட்டுடுக்கிறோம் பாருங்க. ஒரு நாள் இன்னைக்கு இருக்கிற ஹேண்ட் அவுட்ஸ்ல இருக்கும். இன்னைக்கு இருக்கிற கைப்பிரதியில நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற ஹேண்ட் அவுட்ஸ் எடுக்கணும், கையில எடுத்துக்கோங்க, ரொம்ப உதவியாகும். ஏன் நாம இந்த ஒரு முயற்சி எடுக்கணும், இவ்வளவு செய்யணுமா? செய்யணும், எப்படிதான் நம்ம விசுவாசிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ஒரு ட்ரையான டாபிக், கொஞ்சம் கஷ்டமான டாபிக். இந்த பிக்சர் எல்லாம் கண்ணு முன்னாடி கொண்டு வராம துருக்கி, லெபனானு, அப்புறம் சிரியா, அப்புறம் கோலன் ஹைட்ஸ், அப்புறம் வெஸ்டர்ன் பேங்க், இப்படி நாம சொன்னான்னு வைங்க ஒண்ணுமே புரியாது. ஏதோ ட்ரூத் பேசவும் தெரியும், ஆனா அந்த காரியங்களை அதனுடைய வீரியத்தோடு புரிஞ்சு கொள்ள முடியாது. சில விஷயங்கள் அந்த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் நாம் கொடுக்கணும், நம்முடைய கண்கள் மூலமா உள்ளுக்குள்ள போகும் சில விஷயங்கள், அந்த விஷயங்கள் அப்படித்தான் நாம கொடுக்கணும். சோ அதற்கான ஒரு சின்ன பிரயாசம் தான் இந்த காரியங்களை. சோ உங்களுக்கு கையில இருக்க பிரதி ரொம்ப உதவும், நீங்க பர்சனல் ஸ்டடி கூட பண்ணலாம், ஒருவேளை வேற ஆங்கிள் கூட நீங்க ஸ்டடி பண்றீங்க, வேற சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த மேப்ஸ் ரொம்ப உதவியா இருக்கும். இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இஸ்ரேலுடைய விஷயங்களை அங்க புரிந்து கொள்வதற்கு. சோ அப்போ இந்த வசனம் இன்னைக்கு நிறைவேறிட்டு இருக்கு. எப்படின்னா உண்மையிலேயே இன்னைக்கு இஸ்ரேல் சுற்றி இருக்கிற எல்லா தேசங்களுக்கும் அது ஒரு தத்தளிப்பின் பாத்திரம் தான், அது ஒரு பாரமான ஒரு கல்லு தான். சோ இப்போ இஸ்ரேலுடைய அந்த நிலைமை நாம கொஞ்சம் பார்க்கலாம் மேப்ல. சோ அப்போ அந்த வேர்ல்ட் மேப் எடுத்துட்டீங்கன்னா இஸ்ரேல் நீங்க கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். பரீட்சையும் இருந்தா தெரியும் இஸ்ரேலுடைய ஸ்ட்ரக்சர் உங்க கண்ணுக்குள்ள இருந்துச்சுன்னா ஏற்கனவே தெரியும், இல்லாட்டி ரொம்ப கஷ்டம். ஆனா இங்க நாம சில மைண்ட்ல சில சேஞ்சஸ் பண்ணிட்டு இந்த கிளாஸ் அட்டன் பண்ணும். இனிமேல் நமக்கு எல்லாம் இந்தியா மேப் நல்லா தெரியும், சோ இந்தியாவுடைய பிரச்சனைகள் தெரியும், இந்தியா சொல்லிட்டா மேப்ல வந்துடும். கொஞ்சம் நாளைக்கு நாம இந்தியாவை மறக்க வேண்டாம், ஆனா இஸ்ரேலை நினைப்போம். சோ அப்போ தேவனுடைய ஜனங்கள் மாம்சத்துல, நாம் கூட தேவனுடைய ஜனங்கள் ஆவியில, மாம்ச இஸ்ரேலர் ஆவிக்குரிய இஸ்ரேலர் ரொம்ப தொடர்பு இருக்கு. இனிமேல் நமக்கு அவங்களுடைய மேப், அவங்களுடைய மாதங்கள், அவங்களுடைய பண்டிகைகள், அவங்களுடைய தலைவர்கள், அந்த நாட்டினுடைய கொள்கைகள் திட்டங்கள் அவசியமா இருக்குது. ஏன்னா அவங்க தான் கிங்டம்ல கேபிட்டல் சிட்டி, சோ ராஜ்யத்துல அவங்க தான் தலைநகரமா இருக்க போறாங்க. கண்டிப்பா ஆவிக்குரிய ஜனங்களுக்கு பெரிய அந்த புதிய எருசலேம் பரலோகத்துல, ஆனா கண்டிப்பா தேவனுடைய ராஜ்யத்துல இவங்க தான் வந்து தங்க கேபிட்டலா இருக்கிறாங்க பொழுது பாக்கணுமா வேண்டாங்க. ராஜ்யத்துல தேவனுடைய தலைநகரமா இருக்க போற அந்த ஜனங்கள், தேவனுடைய ஜனங்கள் அவங்க விஷயம் இனிமேல் நாம குடும்பம் வரைக்கும் வாய்ப்பு கிடைக்கிற வகையில நம்ம மனதுக்குள்ள நிறுத்துவதற்கு முயற்சி நாம் செய்வோம். சோ அப்போ ஆமா நமக்கு பரிச்சயமானது இந்தியா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆனா அதற்காக தான் நாம இந்த ஒரு சின்ன ஏற்பாடு. சோ இப்ப நீங்க இதுல இஸ்ரேல் நீங்க கவனிக்கலாம். சோ இங்க 2A போட்டிருக்கிறோம் பாருங்க மேப். சோ இது வந்துட்டு உலக வரைபடம். சோ அதுல நாம ஒரு சின்ன கட்டம் போட்டிருக்கிறோம். இங்க கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க அங்க கீழே பாத்துருங்க, இங்க நம்ம பாக்கணும். ஏன்னா சார்ட்ல இருந்து விஷயம் உங்க மைண்டுக்கு போனா சரி. சோ அந்த சின்ன பாக்ஸ் தான் மேல ரொம்ப பெருசா நாம வச்சிருக்கோம். இந்த சின்ன கட்டம் போட்டிருக்கிற பகுதி இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு பேர் தான் இங்கிலீஷ்ல த மிடில் ஈஸ்ட், மத்திய கிழக்கு பகுதி. பாருங்க அந்த உலக வரைபடத்துல மத்தியில தான் இருக்கு இல்லைங்களா, கொஞ்சம் கிழக்கு பக்கம் போகுது. சோ மத்திய கிழக்கு பகுதி அந்த பாக்ஸ் போட்டிருக்கிற ஏரியா. சோ மிடில் ஈஸ்ட், ஒரு வேற வெளிநாடு, வேற கொஞ்சம் பெரிய பேப்பர்ஸ் மேகசின்ஸ் நீங்க வாசிச்சீங்கன்னா பாருங்க, நமக்கு இந்தியன் நியூஸ் இருக்கும், விட்டு போனா இன்டர்நேஷனல் நியூஸ் இருக்கும், இன்னும் ஒரு நியூஸ் இருக்கும். என்ன நியூஸ் தெரியுங்களா, முக்கியமான பேப்பர் இல்ல, மிடில் ஈஸ்ட் நியூஸ். மிடில் ஈஸ்டுக்குனே மத்திய கிழக்கு பகுதி, அதாவது இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கிற உலகத்தினுடைய பகுதி, அதாவது 2B, இந்த இது 2B போட்டிருக்கிற பாருங்க, இதுதான் அந்த மிடில் ஈஸ்ட். இந்த பகுதியில நடக்கிற சம்பவங்களை ஜனங்களுக்கு அறிவிக்கிறதுக்கென்று எல்லா நியூஸ் பேப்பர்ஸ்ல மேகசின்ஸ்ல மிடில் ஈஸ்ட் நியூஸ் போடுவாங்க. அப்படின்னா பாருங்க, உலகத்துல நடக்கிறது போல நாம், அதாவது அந்தந்த தேசத்துக்கு அந்தந்த தேசம் முக்கியமா இருக்கிறது போல எல்லாருக்கும் எதுதான் முக்கியம் அப்படின்னா மிடில் ஈஸ்ட், மத்திய கிழக்கு பகுதி. அந்த மத்திய கிழக்கு பகுதியில கூட மத்தியில யார்த்தா இருக்கிறாங்க பாத்துக்கிறோம், இஸ்ரேல் இருக்கிறாங்க. வசனம் படியே சுத்தியிலும் நீங்க இருக்கிற தேசம் இப்ப தெரியாது உங்களுக்கு, அவங்க யாருன்னு பார்க்கும் பொழுது வசனம் எவ்வளவு அருமையா நிறைவேற காத்திருக்குது நமக்கு நல்லா அங்க தெரியும். சோ இதுதான் மத்திய கிழக்கு பகுதி. இனிமே இந்த வார்த்தைகள் நம்முடைய சப்ஜெக்ட்ஸ்ல எப்பொழுதும் வரும், மிடில் ஈஸ்ட், மத்திய கிழக்கு பகுதி அப்படின்னா இப்ப நீங்க இருக்கிற பகுதி மைண்ட்குள்ள பிக்சருக்குள்ள நீங்க அங்க கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை. சோ இந்த மத்திய கிழக்கு பகுதி பாருங்க,
வேல் மேப்ல இஸ்ரேல் எங்க இருக்கு? மத்திய கிழக்கு பகுதியில. எங்க இருக்குது தெரியல, அதுதான் அதனுடைய நிலை. ஒருவேளை அந்த மத்திய கிழக்கு பகுதியை ஜூம் பண்ணீங்கன்னா இப்படி வரும் பெருசா. சோ இந்த மத்திய கிழக்கு பகுதியில இப்ப நீங்க தேசங்கள் நீங்களாக பார்க்கலாம். இதுல இஸ்ரேல் எங்க இருக்கிறாங்க நல்லா தெரியுது இல்லைங்களா? சோ இந்த பகுதி தான் இஸ்ரேல், ரொம்ப சின்ன போர்ஷன் இஸ்ரேல். இப்போ நீங்களே பதில் சொல்லுங்க, இஸ்ரேலுடைய எல்லையோடு சம்பந்தப்பட்டிருக்கிற சில தேசங்கள் சொல்லுங்க. ஏன்னா முக்கியமான தேசங்கள், அதுதான் எல்லா தீர்க்க தரிசனத்தில் இனிமேல் வரும். என்னென்ன தேசங்கள் இஸ்ரேல் கூட எல்லையை ஷேர் பண்ணிட்டு இருக்குது சொல்ல முடியுமா? லெபனான் ஒன்னு, லெபனான் வடக்கு பக்கத்துல இருக்க, வெரி குட். லெபனான், அப்புறம் சிரியா, கரெக்ட். அது கூட வடகிழக்கு பக்கத்துல இருக்குது சிரியா. நெக்ஸ்ட் ஜோர்டான், வெரி கரெக்ட். கிழக்கு பக்கம் முழுவதும் இருக்குது ஜோர்டான், அப்புறம் எகிப்து, கரெக்ட். கிழக்கு தென்கிழக்கு பக்கத்துல எகிப்து இருக்கு. சோ இஸ்ரேலுடைய பார்டரை ஷேர் பண்றோம், அவங்களுடைய எல்லைய அவங்களோட பகிர்ந்து கொள்ளுகிற தேசங்கள்னு சொன்னா முக்கியமா இந்த எவ்வளவு தேசங்கள்? லெபனான், சிரியா, ஜோர்டான், எகிப்து, இந்த நான்கு தேசங்கள் வரும். அப்புறம் கிழக்கு பகுதி முழுவதும் என்ன இருக்குது, மணிக்கணும், மேற்கு பகுதி முழுக்க ஒரு கடல் இருக்குது, மத்திய கரை கடல், மெடிட்டேரியன் சி இங்கிலீஷ்ல நாம் சொல்லுவோம். இதுதான் அந்த இஸ்ரேலுடைய வரைபடம். சோ இதுக்கு இவ்வளவு பெரிய சார்ட் தேவையில்லை, நம்ம சார்ட் சைஸ் தான் பிளான் பண்ணுவோம், ரொம்ப பெருசாயிட்டு. சோ கீழே இருக்கிறதெல்லாம் எதுவும் தெரியாது, பரவாயில்ல. அப்போ இஸ்ரேல் எடுத்துக்கொள்ளும் பொழுது சகோதர சொன்ன ரொம்ப நெருக்கம், சிரியா ரொம்ப நெருக்கம், ஜோர்டான் ரொம்ப நெருக்கம், எகிப்து ரொம்ப நெருக்கம். நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வட்டம் போட்டு நீங்க தேர்ந்தீங்கன்னா கூட மற்ற தேசங்கள் எல்லாம் வருது, துருக்கி, ஈராக், ஈரான், சவுதி, குவைத், பஹ்ரைன், கத்தார், ஐக்கிய அரபு நாடுகள், ஓமன், ஏமன், சூடான், லிபியா, அல்ஜீரியா, துனிசியா, மொராக்கோ, மௌரிட்டானியா, இதெல்லாம் என்னன்னா எல்லா தேசங்கள். இந்த தேசங்களும் நீங்க சேர்த்துக்கலாம், நம்ம சார்ட்ல போடல. இந்த தேசங்கள் எல்லாம் இஸ்லாமிய தேசங்கள். இஸ்ரேல் இருக்குது ஒரு சின்ன தேசம், அதை சுற்றி இருக்கிற அத்தனை தேசம் சந்தேகமே வேண்டாம், எல்லாம் முஸ்லிம் கண்ட்ரிஸ், எல்லாம் அரபு கண்ட்ரிஸ் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல, அரபு தேசங்கள், இஸ்லாமிய தேசங்கள், இஸ்லாமிய அரபு தேசங்கள் நம்ம சொல்றோம். எல்லா இஸ்லாமிய அரபு தேசங்கள் சுற்றி இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 21 தேசங்கள். இந்த மெயினா எடுத்திருக்கிறது மாத்திரம், இந்த கண்டத்துல கீழே இருக்கிற முழு கண்ட்ரிஸ் கூட அப்படித்தான் இருக்கிறாங்க. சோ இந்த எல்லா அரபு தேசங்களுக்கு மத்தியில இருக்கு இஸ்ரேல், தேவனுடைய ஜனங்கள். கொஞ்சம் உங்களுக்கு நமக்கு புரியும் இந்த லொகேஷனே எவ்வளவு டேஞ்சரான லொகேஷன். வசமா இருக்கு இல்லைங்களா, அந்த நாள்ல நான் இஸ்ரேலை சுற்றி எல்லாரையும் கூப்பிடுவேன் சொல்லிட்டு ஏற்கனவே இருக்கிறாங்க, கூப்பிடுவேன் என்ன அர்த்தத்துல சொல்றாருன்னா எல்லா ரேஸ் ஆவாங்க இஸ்ரேலுக்கு விரோதம். நினைச்சு பாருங்க, ட்ரூப்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை, எல்லாம் சுத்தியே லொகேட் ஆயிருக்கிறாங்க அவங்க எல்லா காட்டிலும். இஸ்ரேல் பாருங்க எவ்வளவு சின்ன தேசம், எவ்வளவு சின்ன தேசம். ஒரு நாள் நம்ம கிளாஸ்ல பார்க்கணும் இஸ்ரேல் எவ்வளவு ஆபத்துல இருக்கு, அவங்களுடைய நிலம், அவங்களை சுத்தி இருக்கிற தேசங்கள், அந்த தேசங்களுடைய தாக்குதல் முயற்சிகள் எல்லாம் ஒரே ஒரு நாள் நம்ம பார்க்கணும் எவ்வளவு ஆபத்துல அவங்க இருக்கிறாங்க. ஒரு செகண்ட்ல என்னவா நடக்கலாம் தேவன் சொல்லியிருக்கிற விஷயங்கள் அது நமக்கு தெரிய வரும். ஆனா மத்திய கிழக்கு பகுதி சொல்லும் பொழுது இதுதான் இஸ்ரேல் எங்க இருக்கிறாங்க, இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த தேசங்கள் அரபு தேசங்களாக இருக்கிறதை நாம் அங்க பார்க்கிறோம். இது அதே போல மத்திய கிழக்கு பகுதிகள் தான் வேற கோணத்துல கொடுத்திருக்கு, உதவியா இருக்கும் உங்களுக்கு. சோ இதுதான் இஸ்ரேல் தேசம் மத்திய கிழக்கு பகுதியில். சோ இப்போ அந்த நான்கு தேசங்கள் நீங்க மைண்ட்ல வைங்க, இஸ்ரேல், இஸ்ரேலுடைய நெய்பர்ஸ் யார் வரணும் நமக்கு மைண்ட்ல? லெபனான், இப்ப இன்னைக்கு
இங்கிலீஷ்ல சொல்றதுனால நம்ம ஏதோ அந்நியமா பார்க்க வேண்டாம். அத்தனையுமே வசனத்துல இருக்கு. லெபனான் எப்படி இருக்கு வசனத்துல? லீபனான் வருது இல்லைங்களா? அப்புறம் சிரியா எப்படி இருக்கு? சிரியாவே இருக்கு. அப்புறம் ஜோர்டான், அது பார்க்கணும். ஆமா, ஜோர்டான் பைபிள் டைம்ஸ்ல அப்படி ஒரு தேசம் இல்ல, அந்த நதி தான் இருந்துச்சு, ஆனா நதியை வச்சுட்டு ஒரு தேசம் உருவாயிருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட் எகிப்து நமக்கு நல்லா தெரியும். சோ இது நான்குமே இஸ்ரேலோட ரொம்ப க்ளோஸ்ல அவங்களுடைய எல்லைகளை அவங்க கூட பகிர்ந்து கொண்டிருக்கிற தேசம். சரி, இப்போ இஸ்ரேல் உலகம் எடுத்தோம், மத்திய கிழக்கு பகுதி எடுத்தோம், அதுக்குள்ள இப்ப நாம் யார் எடுக்கலாம்? இஸ்ரேல் எடுங்க. சோ இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுங்க மைண்டுக்குள்ள, அப்பதான் அந்த விஷயங்கள் நம்ம மைண்டுக்குள்ள போகும். எஸ் உலகம் இருக்கு, அதுல மத்திய கிழக்கு பகுதி தான் நம்மளுடைய பார்வை, அதுக்குள்ள கூட யார் தான் இருக்கிறாங்க? இஸ்ரேல் சொல்லும் பொழுது இப்ப நீங்க இந்த மேப் நீங்க பார்க்கலாம். இதுதான் இனிமேல் எல்லா வகுப்புலையும் நம்ம பயன்படுத்த போகிற வரைபடம், நம்ம புரிந்து கொள்வதற்கு ஏதுவா. சோ இஸ்ரேல் ஏத்துட்டோம்னா சகோதர சகோதரிகளே, அந்த சிறு பகுதிய பாருங்க, மத்திய கிழக்கு பகுதியில் இருக்கிற இந்த சிறு பகுதிய அப்படியே நம்ம ஜூம் பண்ணி பெரிய அளவுல கொண்டு வந்தோம்னா இதுதான் இஸ்ரேலினுடைய வரைபடம். இப்போ அந்த வரைபடத்தினுடைய ஓரத்துல அந்த நான்கு தேசங்கள் தெரியுதுங்களா? இங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேல் இப்போ நீங்க சாத்தும் பார்க்கலாம், கையிலையும் பார்க்கலாம். சோ இஸ்ரேல் பார்டர் நம்ம சொன்னாங்களா? சோ இங்க ஆரம்பிக்குது இஸ்ரேல் பார்டர், பார்டர் அப்படியே போகுது, இங்க வருது, வந்து ஜோர்டான் அப்படியே ஃபுல்லா எடுத்துட்டு வாங்க, கீழே போய் மறுபடியும் எகிப்து கூட வந்து புல் மத்திய தரைக்கடல் முழு அந்த ஏரியா முழுவதுமே அங்க இருக்குது இஸ்ரேல். சோ நான் காண்பிக்கிற அந்த பார்டர் நீங்க பாத்துக்கோங்க, ஏன்னா டவுட் வந்துடும் சில சமயங்கள். சோ இதுதான் நீங்க வரும்பொழுது இப்படியே போயிடாது, ரைட் சைடு போங்க, போயிட்டு போயிட்டு அப்படி வாங்க. சோ இதுதான் இஸ்ரேலினுடைய இன்றைய பார்டர், இன்றைய எல்லை. சோ இப்போ இந்த இஸ்ரேலினுடைய அந்த எல்லையில பாருங்க, அதே போல மேல என்ன இருக்கா இருக்காங்க, லெபனான் இருக்கிறாங்க, நெக்ஸ்ட் கொஞ்சம் ரைட் சைட்ல சிரியா இருக்கிறாங்க, சோ ரைட் சைடு மீதி பாகம் முழுவதும் ஜோர்டான் இருக்கிறாங்க, நெக்ஸ்ட் லெப்ட் சைட்ல எகிப்து அங்க இருக்கிறாங்க, மேல மத்திய தரைக்கடல் இங்க இருக்குது, நாம அங்க பாக்குறோம். சோ யோனா மீன்னால மினுங்கினது, அவரை மீன் வந்து மறுபடியும் தூக்குனது, எல்லாம் இந்த கடை இருக்கும், இங்கதான் அங்க நடக்குது. சோ பைபிள்ல இருந்து நம்ம சொன்னா நமக்கு நல்லா மனசுல அங்க பாரு. சோ அப்போ இஸ்ரேலினுடைய மேப் இது நம்ம மனதுக்குள்ள வர வேணும், வந்துடும் இன்னும் கொஞ்சம் நாள்ல. சோ அது கூட லெபனான், சிரியா, ஜோர்டான் மற்றும் எகிப்து. ஆக்சுவலா இங்க இருக்கிற மாதிரியே உங்க கையில இருக்காரு, உங்க கையில தேவையானது மாத்திரம் தான் இருக்கும், ஏன்னா சில எக்ஸ்ட்ரா விஷயங்கள் இங்க இருக்கும், அதனால நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். சோ இஸ்ரேல் இவங்க தான். சோ இப்போ இஸ்ரேலுடைய நிலைமை நம்ம கொஞ்சம் மேப்ல தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ கொஞ்சம் உள்ளுக்குள்ள நாம அங்க போலாம். அவங்களுடைய தற்போதைய நிலங்கள் விஷயம் எப்படி இருக்கு, அவங்களுடைய அரசியல் சூழ்நிலை அவங்களை சுற்றியும் எப்படி இருக்கு, என்னென்ன பிரச்சனைகள் போகுது. அதிகமா நான் பேசுற விரும்பல, ஏன்னா போன வாரம் நான் உங்களுக்கு எது ஹைலைட் பண்ணமோ அதுதான், ஆனா அது இன்னைக்கு துல்லியமா நாம அங்க பார்க்கணும். சோ இஸ்ரேல் நாம அங்க பார்க்கும் பொழுது இப்போ இந்த மேப் முழுவதும் சொல்லிட்டாலும் இப்ப இந்த முழு மேப்ல ஒரு மூணு பாகம் முக்கியமான பாகம், எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் அந்த மூணு பாகம் தான். அந்த மூணு பாகம் அந்த ஸ்டார் மார்க் போட்டிருக்கு பாத்தீங்களா, இதோ இங்க பாருங்க. முதல் பாகம் இங்க இருக்குது, கோலன் குன்றுகள், இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு போட்டிருக்கோம். இங்கிலீஷ்ல சொல்லும் போது தி கோலன் ஹைட்ஸ், கோலன் ஹைட்ஸ் சொல்லுவாங்க தமிழ்ல, கோலன் குன்றுகள். இந்த கோலன் குன்றுகள் பகுதி எதுனா பாருங்க, இது திபேரிய கடல் அல்லது வேற என்ன பேர் பைபிள், திபேரிய கடல், கரெக்ட், கலிலேயா கடல், 12 சிஷ்யர்கள் மெயின், எல்லா இந்த ஏரியா எல்லா கலிலேயர்கள் 11 பேர் இதா தவிர. சோ அப்போ அந்த கலிலேய கடல், கலிலேய கடலுக்கு கொஞ்சம் பின்னால்
பாத்தீங்கன்னா இந்த ஒரு பகுதி போது பாருங்க, இதுக்கு இதுக்கு பேர் என்னன்னா தி கோலன் ஹைட்ஸ், கோலன் குன்றுகள். பாத்தீங்கன்னா இது நம்ம பிராக்கெட்ல என்ன போட்டுருக்கோம், இந்த இடத்தை யார் ஆக்கிரமிச்சிருக்கிறோம், ஆக்கிரமிப்புனா உங்களுக்கு புரியல. இப்போ பாகிஸ்தான் ஆக்கிரமிச்சிருக்கிறது எதையா, காஷ்மீர். ஆனா காஷ்மீர் யாருக்கு சொந்தம், அப்படிதான் நம்ம வெளியே பண்றோம். ஆனா அது அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, ஆனா இதே மாதிரி இதை பார்க்கக்கூடாது. கோலன் குன்றுகள் யாருக்கு சொந்தம் நம்ம பார்க்கணும், எங்க பைபிள்ல, ஜிகே புக் இல்ல, பைபிள்ல பார்க்கணும். ஆனா இன்னைக்கு பாருங்க இந்த இந்த கோலன் குன்றுகளுடைய நிலை, இது ஆக்கிரமிக்கப்பட்ட நிலமா, யார் ஆக்கிரமிச்சு ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க, இஸ்ரேல். கண்டிப்பா யார் நிகழ்ந்து போயிருக்கணும், யாருக்காங்க இங்க பக்கத்துல தேசம், சிரியா. சோ சிரியா இஸ்ரேல் ஒரு போகும் அப்படின்னா காரணம் என்ன, அதற்கும் மேல பெரிய பெரிய திட்டங்களோடு இஸ்ரேலுக்கு விரோதமா யார் பயன்படுத்துறாங்க, தீவிரவாத அமைப்பு அவங்க மெயினா இங்க இருந்து தான் செய்யறாங்க. அவ்வப்போது லெபனான் கூட கை கோர்த்துக்கிட்டு இந்த பகுதிகளில் பெரிய தாக்குதல்கள் அங்க நடக்கும். பார்க்க போறோம், நான் ஏற்கனவே சொன்னேன் இஸ்ரேல் மேப் அப்படின்னு சொன்னா இப்படி இருக்கும். ஆனா பாருங்க அந்த பகுதிக்கு உள்ள இருக்கிற இந்த கோலன் ஒரு பிரச்சனைக்குரிய இடம், யாருன்னா சிரியா தேசம் வந்து அது தங்களுக்கு உரியது என்று சொல்லிட்டு அவங்க எல்லா முயற்சிகளும் இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 2009 போன வருஷம் கடைசியா இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் பென்யமின் நெட்டன்யாகுனுடைய வார்த்தை, இஸ்ரேல் ஒருபோதும் கோலன் குன்றுகளை கைவிடாது, அவ்வளவுதான். ஆனா அதற்கு முன்னாடி நிறைய சமாதான பேச்சுவார்த்தைகள் முயற்சிகள் போச்சு. அதுல சில பகுதிகளை இஸ்ரேலே இந்த கோலன் குன்றுகளை யாருக்கு தந்திருக்கிறாங்கன்னா சிரியாவுக்கும் தந்திருக்கிறாங்க. காரணம் எப்படியாவது என்ன இருக்கும், சமாதானம் வரட்டும். ஆனா இந்த பாயிண்ட் நோட் பண்ணு, கோலன் குன்றுகள் பகுதியில கொஞ்சம் பகுதி யார் யாருக்கு கொடுத்தா, இஸ்ரேல் சிரியாக்கு கொடுக்கறாங்க. கொடுக்கலாமா, நிறைய கொஸ்டின் மார்க் அங்க வைக்கணும். ஆனா கொடுத்தாங்க, இப்ப கூட கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஆனா இது பெரிய கொஸ்டின் மார்க், நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். சோ அப்போ கோலன் குன்றுகள் ரொம்ப பெரிய பிரச்சனை உள்ள ஒரு பகுதி. நெக்ஸ்ட் நீங்க அதே லைன்ல நீங்க வந்தீங்கன்னா சகோதர சொல்றீங்களே, நீங்க பார்க்கலாம் இதோ இந்த பார்க்க அந்த கலர் வித்தியாசமா இருக்கும் இல்லைங்களா, யோர்தான் நதி அப்புறம் உப்பு கடல், இதைய கொண்டுட்டு இதுக்கு லெப்ட் சைட்ல இருக்கிற இந்த பகுதிக்கு என்ன பேர்னா சொல்லும் போது இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க வெஸ்ட் பேங்க், தமிழ்ல நம்ம சொல்லிட்டோம்னா மேற்கு கரை, அந்த ஸ்டார் மார்க் போட்டுருக்கோம். மேற்கு கரை இது ஒரு முக்கியமான பகுதி. எந்த அளவுக்கு முக்கியமான பகுதினா ஒரே பாயிண்ட் சொன்னா போதும், ஜெருசலேம் எங்க இருக்கு ஜஸ்ட் பாருங்க, அந்த மேற்கு கரையில மைய பகுதி அது ஜெருசலேம் சிட்டி. ஆனா ஜெருசலேம் உடைய கிழக்கு பகுதி இந்த ஏரியாக்குள்ள தான் முழுக்க அங்க வருது. ராஜ்யத்துல அவருடைய வசனம் சத்தியம் அங்கிருந்து தான் உலகங்கள் முழுவதுக்கும் போகும். சோ அந்த திட்டம் தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்திருக்கிறார். ஆனா அப்படிப்பட்ட ஜெருசலேம் என்ன சொல்லலாம், ஹார்ட் ஆஃப் இஸ்ரேல் நம்ம சொல்லலாம், இஸ்ரேலுடைய இருதய பகுதி. இருதயம்னா சென்ட்ரல மாத்திரம் இல்ல, அவங்க எல்லாருக்கும் உள்ளே இருதான் இருக்குது, அதுதான். அப்போ இந்த ஜெருசலேம் இங்க இருக்குது இந்த மேற்கு கரை, உங்களுக்கு ஹேண்ட் அவுட்ல அவ்வளவுதான் நம்ம போட்டுடுவோம் இல்லைங்களா. ஒருவேளை எக்ஸ்ட்ராவா நீங்க புரிஞ்சுக்கணும்னா அந்த மேற்கு கரையுடைய கீழ் பகுதி தான் யூதேயா தேசம், மேற்கு பகுதி தான் சமாரியா, நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சோ இது வந்து வெஸ்ட் பேங்க் நாம சொல்றோம் இல்லைங்களா, மேற்கு கரைன்னு. ஆனா பொதுவாரி எப்படித்தான் கூப்பிட்டு இருந்தாங்கன்னா யுதாயா அண்ட் சமாரியா அப்படித்தான் சொல்லுவாங்க, யுதயா மற்றும் சமாரியா பகுதிகள் அப்படித்தான் பைபிள் காலத்துல இருந்து அதை வழங்குவது வழக்கம். ஆனா இப்போ அது எப்படி மாறிடுக்குதுன்னா ஒரு காமன் பேர், ஏன் அதுக்கு மேற்கு கரை வந்திருக்கணும், வந்து யோசிச்சு சொல்றீங்களா, ஏன் அதுக்கு மேற்கு கரைன்னு வந்திருக்கணும், கொஞ்சம் புரியாது இல்லைங்களா. இங்க என்ன இருக்குது, இது யோர்தான் நதி, சரிங்களா? யோர்தான் நதிக்கு கிழக்கு பக்கம் இது, இது மேற்கு பக்கம். சோ யோர்தான் நதியினுடைய மேற்கு கரை எந்த பக்கம் இருக்கணும்? இந்த பக்கம் இருக்குது. அதனால யோர்தான் நதியினுடைய மேற்கு கரைய ஒட்டி இந்த பகுதி இருக்கிறதுனால என்ன பிரச்சனா இருக்குது? மேற்கு கரை அர்த்தம் இருக்கும். சோ இது சென்டர் வந்து வெறும் பார்டர்னு பாக்காதீங்க, கிட்டத்தட்ட பார்டர் கூட, ஆனா அது வந்து யோர்தான் நதி அப்படியே உள்ள போயிட்டு இருக்கு. நீங்க அந்த பிக்சர்ல நடுவில் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ளூ கலர் வந்துட்டு இருக்கும், அப்படின்னா தண்ணி போகுது. மேப்ல ப்ளூ வந்துச்சுன்னா என்ன இருக்கும்? அது ஒரு நீர்நிலை, நீங்க மறக்க வேண்டாம். சோ யோர்தான் நதி அதனுடைய மேற்கு கரையில இந்த பகுதி இருக்கிறதுனால இதுக்கு மேற்கு கரை வெஸ்டர்ன் பேங்க் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. பாருங்க, இஸ்ரேலினுடைய பெரும்பான்மையான மைய பகுதிய இந்த இடம் தான் அங்க உள்ளடக்குது என்று பார்க்கிறோம். ஜெருசலேம் அங்கதான் இருக்கு. ஜெருசலேமுடைய பெரும் பகுதி இதுக்குள்ளதான் அங்க வருது என்று பார்க்கும் பொழுது சொல்லவே தேவையில்ல இது எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு இடம் என்று சகோதர சகோதரிகளே. ஆனா சூழ்நிலை என்ன? ஸ்டார் போட்டுடுக்கிறோம், ஸ்டார் மார்க் போட்டுடுக்கிறோம். அந்த ஸ்டார் கீழே நீங்க வாசிச்சீங்கன்னா யாராவது வாசிக்க முடியுங்களா? சாட்ல இருந்து ஸ்டார்க்கு கீழே போட்டுக்கிற பாருங்க, சாத்து
கீழே
இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடைக்கால ஒப்பந்தத்திற்கு உட்பட்ட தற்போதைய இஸ்ரேல்
ஆக்கிரமிப்பு பகுதி.
அப்படி எல்லாம் படிக்காதீங்க. தற்போதைய இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு பகுதி, தற்போதைய இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு பகுதி. அப்புறம் நிரந்தர உடன்பாடு பேச்சுவார்த்தையின் மூலம். சோ இப்போ வெஸ்ட் பேங்க் அல்லது மேற்கு கரையினுடைய நிலைமை என்னன்னா, இது இப்போ தற்காலிகமா யார் யாருக்கும் ஏற்பட்ட ஒப்பந்தத்துல இஸ்ரேல் பக்கம் இருக்குது. இஸ்ரேலுக்கும் இந்த பேர் மார்க் பண்ணிருங்க, பாலஸ்தீனர்கள் அவங்களுக்கும் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க, ஒரு இடைக்கால ஒப்பந்தம். அப்படின்னா என்ன? தற்காலிகமான அது ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இப்ப இந்த வெஸ்ட் பேங்க் யார் கண்ட்ரோல் இருக்குது? இஸ்ரேலுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. சரி, அந்த வெஸ்ட் பேங்க் மேற்கு கரை உண்மையிலேயே யாருக்கு அது போய் சேரும்? அது இனிமேல் வரக்கூடிய பேச்சுவார்த்தைகள் தான் என்ன பண்ணும். பேச்சுவார்த்தைகள் இல்ல, ஆனா அது அவங்க பார்வை, அது பெரிய யுத்தம் வரும் வசனங்களினுடைய அடிப்படையில். சோ அது உறுதி ஆகும் என்று நாம் அங்க பார்க்கிறோம். சோ அப்போ இந்த மேற்கு கரை ஒரு மிக முக்கியமான பகுதி. இதுவும் கூட பாருங்க, இது இப்போ இஸ்ரேலு பாலஸ்தீனர்களுக்கு இடையில மாட்டிட்டு இருக்கு. சோ அப்போ கோலன் குன்றுகள் நியாயமா இஸ்ரேலுடைய பகுதி, அது இஸ்ரேலு சிரியா கூட பிரச்சனையில இருக்கு. வெஸ்ட் பேங்க் மேற்கு கரை இஸ்ரேலுடைய சொந்த பகுதி, அவங்களுடைய மையம் மனதில் கூட. ஆனா இப்ப அது யாருக்கோட பிரச்சனையில் இருக்கு? பாலஸ்தீனர்களுடைய பிரச்சனையில் இருக்கு. எந்த அளவுக்கு பிரச்சனைனா சொல்ல முடியாது, சொல்லவே முடியாது. போன வாரம் கூட நாம உங்களுக்கு சில நியூஸ் நாம் அங்க கொடுப்போம். சோ பல முறை பேச்சுவார்த்தைகள் நடத்தி இப்ப ரொம்ப ரீசெண்டா பாலஸ்தீனர்களுக்கு கூட இந்த மேற்கு கரையினுடைய சூழ்நிலை எந்த அளவுக்கு உருவாச்சுன்னா, சில முக்கியமான உலக அமைப்புகள் இருக்கு, உலக ஐக்கிய நாடுகளின் சபை இருக்கு இல்லைங்களா, ஐநா சபை, அப்புறம் யூரோப்பியன் யூனியன் வெளிப்படுத்தும் 17ஆம் அதிகாரத்து 10 ராஜாக்கள், அது ஒரு மிகப்பெரிய அமைப்பு. நெக்ஸ்ட் அமெரிக்கா, நெக்ஸ்ட் இங்கிலாந்து, அப்புறம் பிரான்ஸ், அப்புறம் ரஷ்யா. அப்படின்னா இவ்வளவு முக்கியம் வாய்ந்த அமைப்புகள் எல்லாம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரேல் விஷயத்துல இஸ்ரேல் பாலஸ்தீனர்களோட சண்டை போராடிங்க, வெஸ்ட் பேங்க் பகுதிய அவங்களுக்கு கொடுத்துருங்க, நீங்களும் பாலஸ்தீனர்களும் இஸ்ரேல் தேசத்தை ரெண்டா பங்கு போட்டுக்கோங்க, இதுதான் சமாதானத்துக்கான ஒரே தீர்வு. யார் சொல்றா? உலக வல்லரசுகள் மாத்திரம் இல்ல, மிகப்பெரிய சக்தி வாய்ந்த அமைப்புகள் ஐநாவும் சொல்லிட்டோம், அதுக்கு மேல சக்தியே இல்ல. நெக்ஸ்ட் யூரோப்பியன் யூனியன் சொல்லிட்டோம், அதுவும் ரொம்ப பெருசு. யுஎஸ்ஏ,
அப்புறம் இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா, இன்னும் சில தேசங்கள் சின்ன சின்ன பார்த்தோம்னா எல்லாருடைய கருத்தும் என்னன்னா, உங்களுக்கும் அரபு தேசங்களுக்கும் சமாதானம் உண்டாகணும்னா உங்கள் தேசத்தை பங்கு போட்டுக்கணும். அந்த பங்கு போட பொழுது கண்டிப்பா மேற்கு கரை பாலஸ்தீனர்களுக்கு கொடுங்க. ஜெருசலேம், ஜெருசலேம் உங்களுக்கு மாத்திரம் சொந்தம் இல்லை, அது இஸ்லாமியர்களுக்கும் அதுதான் புனித ஸ்தலம், கிறிஸ்தவர்களுக்கும் அதுதான் புனித ஸ்தலம், யூதர்கள் உங்களுக்கும் அதுதான் புனித ஸ்தலம். என்ன பண்ணுங்க, இது மூணு பேருக்கும் பொதுவா வச்சிடுங்க, அது ஒரு பொதுவான அமைப்பு கட்டுப்படுத்தட்டும், நீங்க அதுல தலையிடாதீங்க. என்ன வார்த்தை ஜெருசலேம் அவங்க கிட்ட ஒப்பு கொடுத்துரு. இதுதான் இன்னைக்கு நம்ம உலகத்துல பெரிய நாடுகளினுடைய ரெக்கமெண்டேஷன். இதன் அடிப்படையில பல வருஷங்களா முயற்சி போயிட்டு இருக்கு. அவங்க சுதந்திரம் வாங்கின அன்னையில இருந்துட்டு 62 வருஷமா இன்னும் நடந்துட்டே தான் இருக்கு இந்த பிரச்சனை. சோ போன வருஷம் சகோதர சகோதரிகளே, இந்த சமாதான பேச்சுவார்த்தைக்கு வரணும்னு சொல்லிட்டு இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் பாலஸ்தீனர்களுடைய பிரைம் மினிஸ்டர் கேட்கும் போது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, முதல்ல ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்,
இதுவே ஜூதேயா சமாரியா இது சொந்தம், அதை குறிச்சு பேச்சுவார்த்தை நடத்தணும்னா முதல்ல என்ன பண்ணுங்க, உங்க ஜனங்கள் யூதர்கள் இந்த பகுதியில வீடு மாத்திரம் இல்ல எந்த வித கட்டுமான பணியும் செய்யப்படாது, நிறுத்துங்க. இஸ்ரேல் என்ன பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க, அவங்களுடைய சொந்த தேசத்துல அவங்களுடைய சொந்த ஜனங்கள் வீடு மாத்திரமல்ல எந்த கட்டுமான பணியும் ஏறெடுக்க கூடாது. அப்படி நீங்க ஓகே சொன்னீங்கன்னா உங்ககிட்ட சமாதானத்துக்கு பேசுறதுக்கு நான் முன் வரேன். இஸ்ரேல் ஓகே சொன்னா, எப்போ போன வருஷம் டிசம்பர் மாதம் எவ்வளவு நாள் நீடிச்சதுன்னா இந்த கட்டுமான பணி ஒரு மந்த நிலைமைக்கு வந்து யாருமே ஜனங்களுக்கு எல்லாம் ரொம்ப கொதிப்பு. ஆனா அரசியல் தலைவர்கள் நன்மைக்கென்று அது பண்ணாங்க. இது ஒரு சின்ன சாம்பிள், ஆனா சமாதானத்துக்காக இஸ்ரேல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, வரப்போற கிளாசஸ் நமக்கு தெரியும். சோ டிசம்பர்ல இருந்து நம்ம போன செப்டம்பர் 26 திருநெல்வேலி கன்வென்ஷன் நம்ம அங்கிருந்தோம் இல்லைங்களா, அந்த அன்னைக்கு அந்த அந்த தடை வந்துட்டு நீங்கிச்சு. அவங்க பத்து மாதம் நாங்க கொடுத்துருப்போம் சொல்லி சொன்னாங்க, பத்து மாதமா பேச்சுவார்த்தை போயிட்டே இருந்துச்சு. ஆனா போன கன்வென்ஷன் நடக்கும்போதே இங்க இஸ்ரேல ரொம்ப சீரியஸான விஷயம், எல்லா உலகமும் எதிர்பார்க்கிறாங்க. சோ அவங்க சொன்ன டேட் முடிய போகுது, டேட் முடிஞ்சிச்சுன்னா பாலஸ்தீனர்கள் நாங்க பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம் சொல்றாங்க, பிரச்சனை பெருசாகும், சமாதானம் உடன்பாடு வராது, சமாதானம் வராட்டி மறுபடியும் யுத்தங்கள் வெடிக்கலாம் பாலஸ்தீனர்களுக்கு இஸ்ரேலர்கள் என்ன பண்ண போறாங்க, இஸ்ரேல் அமெரிக்கா ரொம்ப பிரஷர், நீங்க இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு இதே நீடிங்க எதுவும் கட்ட வேண்டாம். ஆனா ஜனங்கள் பிரைம் மினிஸ்டருக்கு விரோதமா அங்க கோஷம், நோ இது நம்ம தேசம், இது எங்களுடைய அடிப்படை உரிமை, நாங்க விடமாட்டோம். சோ பிரைம் மினிஸ்டர் கிளியரா முடிவெடுத்தார், இதுக்கு மேல நாங்க தள்ள மாட்டோம். சோ 26ஆம் தேதி நாமெல்லாம் கன்வென்ஷன்ல இருக்கிறோம், அங்க வந்துட்டு ஒரே பெரிய விழா கோலம் எடுத்துட்டு அன்னைக்கு நைட் 12 மணிக்கு அவங்க கணக்கு படி கட்டுமானம் பண்ணி ஆரம்பிச்சுட்டு இப்ப போயிட்டு இருக்கு. இப்ப இதை குறிச்சு உலகம் முழுக்க அங்க பேசிட்டு இருக்காங்க, ஜஸ்ட் இந்திய சூழ்நிலை உங்க மனசுக்கு அங்க கொண்டு வரும். சோ உலக தலைவர்களும் சரி தேசங்களும் சரி, சோ இஸ்ரேலுக்கு சொந்தமான அந்த மேற்கு கரை பகுதிய பாலஸ்தீனர்களோட ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில பகிர்ந்து கொள்வதற்கு நிர்பந்திக்கிறாங்க. உலகமே எதிர்பார்க்குது, அதுதான் சொல்றாங்க. இஸ்ரேல் தெளிவா இருக்கிறாங்க சில விஷயங்கள்ல, சில விஷயங்கள் அவங்க முன் வருது அங்க இல்ல. சோ அப்போ இந்த பிரச்சனை தான் நேற்றைய வரைக்குமே நடந்துட்டு இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். சோ அப்போ இப்போ இன்னும் கூட பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெதன்யாகு கன்சிடர் பண்றாரு, பிரைம் மினிஸ்டருடைய வேண்டுகோள் என்னன்னா பாலஸ்தீனர்களுக்கு முதல்ல இஸ்ரேல் தேசத்தை ஒரு தேசமா நீ அங்கீகரிச்சினா உன் கூட மறுபடியும் பேசுறதுக்கு நானும் வரேன், இன்னும் கொஞ்ச நாள் நீ சொல்ற மாதிரி நான் என்ன பண்ற அந்த கட்டுமான பணிகளை என்ன படுத்துற, நான் ஒரு 6 மாசத்துக்கு நான் நிறுத்தி வைக்கிறேன். ஆனா அதுக்கு என்ன கண்டிஷன் புரியுதுங்களா, நான் நடக்கிற விஷயம் உங்களுக்கு புரியுதா, இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனியன்ஸ் கிட்ட பேசணுங்கிறாங்க, அதுக்கு பாலஸ்தீனியன் சொன்னாங்க ஒரு 10 மாசத்துக்கு அந்த ஏழை எதுவும் கட்டாது. இஸ்ரேல் ரொம்ப கஷ்டமா யோசிச்சு பரவாயில்ல சமாதானத்துக்காக தானே எங்க இடத்துல நாங்க கட்டல, 10 மாசம் 10 மாசம் முடிஞ்சிருச்சு, இப்ப என்னாச்சு அவங்க நாங்க பேச வரமாட்டோம் அப்படிங்கிறாங்க, மறுபடியும் நீங்க பேச வரணும். இப்ப நெட்டன்யாக என்ன சொல்றாருன்னா, சரி நான் பேச வர இப்ப நான் ஒரு கண்டிஷன் வைக்கிறேன், அட்லீஸ்ட் நீ என்ன பண்ணு இஸ்ரேல் ஒரு தேசமாக அங்கீகரிச்சுட்டு
அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேச வர இது எக்ஸ்டெண்ட் பண்றேன். இந்த பாயிண்ட் ரொம்ப சீரியஸான பாயிண்ட். இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் எதுக்கு கெஞ்சினாருன்னா, நீங்க எங்களை முதல்ல ஒரு தேசமாக பண்ணு, அப்போ நம்ம தான் சொல்லி இருக்கிறோம் தேவனுடைய ஜனங்கள் கூட்டப்பட்டாச்சு தேசமாயாச்சு. இன்னும் அந்த பிரைம் மினிஸ்டர் முதற்கொண்டு சுத்தி இருக்கிற அரபு தேசத்துக்காரங்கிட்ட என்ன கெஞ்சினாருன்னா, முதல்ல எங்களை ஒரு ஸ்டேட்டா ரெக்கக்னைஸ் பண்ணு. ஏன்னா எல்லாரும் சொல்றாங்க இந்த இடம் உங்களுக்கு சொந்தமே இல்ல. நம்ம தான் போன முறை சொன்னமே ஈரானியனுடைய பிரைம் மினிஸ்டர் என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் சொன்னாங்க, அப்படியே தள்ளி கொண்டு போய் அவங்க சொல்ற
ரொம்ப பிரபலமான வார்த்தை என்னன்னா, ஈரானுடைய பிரைம் மினிஸ்டர் நாங்க இஸ்ரேல தள்ளிட்டே போய் எங்க விட்டுடுவோம், இந்த மத்திய தரைக்கடலுக்குள்ள தள்ளி விட்டு போறோம், இதுதான் அவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தை.
சோ இதுக்கு மத்தியில பிரைம் மினிஸ்டர் கேக்குறாரு, எங்களை முதல்ல ஒரு தேசமாவது நீங்க என்ன பண்ணுங்க, அங்கீகரிச்சுட்டேன்னு சொல்லுங்க, நெக்ஸ்ட் நாங்க உங்ககிட்ட பேச்சுவார்த்தைக்கு வரும். இது நேற்றைய வரைக்கும் நடந்திருக்கிற விஷயம், ஜஸ்ட் நான் உங்களுக்கு போக்கஸ் பண்றோம்.
சோ அப்ப இந்த மேற்குக்கரை எவ்வளவு முக்கியமான பகுதி நீங்க புரிஞ்சு கொள்ளலாம். அதே போல இன்னொரு பகுதி காசா, இந்த பகுதி நீங்க பாருங்க, இன்னொரு ஸ்டார் மார்க். இந்த காசா கோட்டை மேற்கு கரையும் ஆக்கிரமிப்புல இருக்கு, இஸ்ரேலுடைய
ஆக்கிரமிப்புல இருக்கு. ஆனா இப்ப அது யாருடைய கண்ட்ரோல்ல விட்டுருக்காங்க அப்படின்னா,
பாலஸ்தீனர்களுடைய கண்ட்ரோல விட்டுருக்காங்க சமாதானத்துக்காக. இஸ்ரேல் செய்யற மிகப்பெரிய விஷயங்கள் இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு தான். ஆனா அது யார்கிட்ட கொடுத்திருக்காங்க, பாலஸ்தீனர்கிட்ட
கொடுத்துருக்காங்க. காசா பகுதியில யார் இருக்கிறாங்க, இன்னொருத்தவங்க முக்கியமானவங்க. போன வாரம் நாங்க உங்களுக்கு சொன்னோம் ஹமாஸ். ஹமாஸ் யாருன்னா ரொம்ப முக்கியமான தீவிரவாத அமைப்பு. சோ காசால ஹமாஸ்
கோலன் குன்றுகள்ல ஹிஸ்புல்லா. சோ இந்த பக்கம் பார்க்கும் போது பாலஸ்தீனர்கள்
மிகப்பெரிய ஒரு வளையம் இஸ்ரேலுக்கு அவங்களுடைய பாதுகாப்புக்கு. சோ இன்னும்
நிறைய விஷயம் வரக்கூடிய கிளாசஸ் நம்ம பார்ப்போம். இங்க இருந்துட்டு இஸ்ரேலுக்கு எவ்வளவு பெரிய தொந்தரவு வருது நம்ம பார்க்க போறோம். சோ இந்த காசா பகுதியிலிருந்து ஹமாஸ் தீவிரவாதிகள், இங்க பாலஸ்தீனர்களும் இருக்கிறாங்க, பாலஸ்தீனர்களுடைய இடமா தான் இந்த காசா கருதப்படுது, சரிங்களா? அப்போ இந்த ரெண்டு பகுதிக்கும் பாலஸ்தீனருக்கும் ஹமாஸும் இஸ்ரேல் கூட சண்டை போறோம். இந்த பகுதிக்கு சிரியாவும் இல்லாட்டி ஹிஸ்புல்லாவும் சண்டை போறோம். இவங்க கூட மாத்திரம் இல்ல, இவங்க மூணு பேரும் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான், பிரதிநிதிகள் தான். யாருக்குன்னா பின்னாடி இருக்கிறவங்க எல்லாரும், இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இதே நோக்கம்தான். இது யார் மூலம் நிறைவேறினா, எந்தெந்த சின்ன சின்ன தேசங்கள் மூலமாகத்தான். ஆனா சகோதரர் சொன்னதில்லை
உண்மை என்ன.
சோ இந்த கோலன் குன்று யாருது, இந்த மேற்குக்கரை யாருது, இந்த காசா பகுதி யாருது, இது எல்லாமே யாருக்கு தான் சேருது, இஸ்ரேலுக்கு தான் சேருது. சோ ஏதோ புது வார்த்தைகள், ஆனா எல்லாமே பைபிள்ல தான் இருக்கு. கோலன் நமக்கு எவ்வளவு முக்கியம் பாக்கலாம்ல. இப்போ
வசனம் எடுங்க நீங்க, கோலன் குன்றுகள் உங்களுக்கு இது எப்படி நாம சொல்லலாம், இஸ்ரேலுக்கு சொந்தம்னா, இது ஜோஸ்வா தேசத்தை பங்கு போட்டு கொடுக்கும் போது மனாசே கோத்திரத்துல பாதி கோத்திரத்துக்கு இந்த கோலன் பகுதிகள் தான் தரா. பைபிள்ல ஒரு சின்ன டிஃபரன்ஸ் மாத்திர ஒரு கோலன் வசன வாசிங்க, உபாகமம் நான்காம் அதிகாரம் 41-43 வசனங்கள். கோலன் குன்றுகள் இஸ்ரேலுது இங்க நம்ம பாக்குறோம் பைபிள்ல ரொம்ப அருமையா பதிவா இருக்கு. வசன வாசி
30 இன்றே கை பிசகாய் பிறனை கொன்றவன்.
சிஸ்டர் மறுபடியும் சிஸ்டர், கரெக்ட் தான், கரெக்ட் தான் படி.
முற்பகையின்றி கை பிசகாய் பிறனை கொன்றவன் அடைக்கல பட்டணங்களில் ஒரு பட்டணத்தில் தப்பியோடி போய் பிடித்திருக்கும்படியாக ரூபினியரை சேர்ந்த சம பூமியாகிய.
இது முதல் பகுதி புரியுதுங்களா, இது கண்டிப்பா யாராவது சப்ஜெக்ட் எடுக்கலாம், ரொம்ப அருமையான சப்ஜெக்ட். என்ன சொல்றாரு, ஒரு அருமையான திட்டம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் தேசத்தை பகிர்ந்து கொடுக்கும் போது சில விசேஷ ஏற்பாடுகள் பண்றார். என்ன சொல்றாரு வசனம், முற்பகை இன்றி, முன் விரோதம் எல்லாம் இல்லாம, கை பிசகாய் அப்படின்னா ஒரு அர்ஜென்சி இல்ல, ஒரு உணர்ச்சி வசப்பட்டு யாரோ யாரையோ கொண்டுட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்நோக்கம் இல்ல, முற்பகையெல்லாம் கிடையாது, முன்விரோதம் எல்லாம் கிடையாது, திட்டம் எல்லாம் போடல, காத்திருந்தெல்லாம் கொல்லல, கீழ சூழ்நிலை உணர்ச்சி வசப்பட்டு ஒருத்தரை கொலை பண்ணிட்டான். அவங்கள அவங்களுடைய பாதுகாப்புக்காக என்ன பண்ணிருந்தார்? அந்த சிட்டிக்கு பேர் என்ன சிஸ்டர்? அடைக்கல பட்டணம், சிட்டி ஆஃப் ரெஃப்யூஜ் இங்கிலீஷ்ல, அடைக்கல பட்டணம். அந்த மாதிரி தெரியாதனமா சந்தர்ப்ப சூழ்நிலையில ஒருத்தனை கொலை பண்ணிட்ட ஒருத்தர் கண்டிப்பா பாதிக்கப்பட்டவங்கனால அவருக்கு ஆபத்து இருக்கும். அவர் என்ன பண்ணலாம்? தன்னுடைய அடைக்கலத்துக்கு சில பட்டணங்களுக்கு வரலாம். அந்த பட்டணங்களுக்கு என்ன பேருனா விசேஷமான பேரு அடைக்கல பட்டணம். அங்க வந்துட்டு வந்துட்டாலும் அவருக்கு ரொம்ப பாதுகாப்பு இருக்கும். தெரியாம செஞ்சுட்டு தப்பு, அந்த தப்புக்கு ஒரு பாதுகாப்பு, அந்த பாதுகாப்புக்கு சில பட்டணங்கள் குறிச்சிருந்தார். அந்த பட்டணங்கள் ஒரு பட்டணம் வாசிங்க, இப்ப வாசிங்க அந்த பட்டணங்கள்.
ரூபியினரை சேர்ந்த சமர் பூமி ஆகிய வனாந்தரத்தில் உள்ள பேசேரும், காத்தியரை சேர்ந்த கீழே யோக்கியில் உள்ள ராமோத்தும்,
இது இரண்டாவது இடம்.
மனசேயரை சேர்ந்த பாசானில் உள்ள கோலாலும்,
இதுதான் நோட் பண்ணும். மனசேரை சேர்ந்த மனசே கோத்திரத்துக்கு சொந்தமான என்ன இடம் சொல்றாரு? நல்லா படிங்க. அது அப்படிங்களா?
இன்னொன்னு வருது,
பாஷானின் உள்ள கோலோன், ஹிந்தியில வந்து கோலோன், நம்ம இங்கிலீஷ்ல சும்மா கோலன் சொல்லிடுறோம், அப்படித்தான் நம்மளும் தமிழ் எழுதிருக்கோம். பட் பைபிள் கோலோன். சோ இந்த பாஷான்ல இருக்கிற கோலோன்
பாஷா, இது ஃபுல்லா மனாசே கோத்திரத்துக்கு தேவன் கொடுத்திருந்தார். அந்த பாஷான்ல கோலோன் எப்படி போட்டானா, அது சிட்டி ஆஃப் ரெஃப்யூஜ்,
அது வந்து அது ஒரு அடைக்கலா பட்டணம், அது அருமையான நிழல் இல்லைங்களா? நினைவு இருக்குங்களா? சப்ஜெக்ட் கேட்டிருக்கிறீங்களா? அது என்ன நிழல்? தெரியாம பாவம் செஞ்சிட்ட ஒருத்தருக்கு அவர் ஓடி போய் அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள அங்க போயிட்டா, அப்புறம் பின்னாடி ரூல்ஸ் எல்லாம் வாசிக்கலாம். அவர் அங்க எவ்வளவு நாள் இருக்கணும்னா அந்த பட்டணத்தினுடைய பிரதான ஆசாரியும் சாகர வரைக்கும் இருக்கணும், அது வரைக்கும் அவர் அங்கத்தான் இருக்கணும். அருமையான பாவம், தெரியாம சத்தத்தை தப்பு செய்யறது யாரு? எல்லா உலக ஜனங்கள தான், ஆதாமினுடைய சந்ததி. அதனால தேவன் உடனே தண்டிக்கல, கர்த்தர் இயேசுனுடைய என்ன கொடுக்கிறார்? அந்த ரத்த கோட்டைக்குள்ள பாதுகாப்பு கொடுக்கிறார். ஜஸ்டிபிகேஷன் பை ஃபெய்த், எவ்வளவு நாளைக்கு இருக்கணும்? பிரதான ஆசாரியன் கர்த்தர் இயேசுவும் சபையும் ஆமா நிறைவடைஞ்சு முடிகிற வரைக்கும் பொறுமையா இருக்கணும். அப்புறம் அவங்களுக்கு எங்க மன்னிப்பு கிடைக்கும்? கிங்டம்ல, ராஜ்யத்தில், அருமையான நிழல். அந்த அம்சங்கள் எல்லாம் அந்த அதிகாரம், அதிகாரம் வந்துட்டு எத்தனாவது அதிகாரம் வருதுங்க? நான்காம் அதிகாரம் வருது இல்லைங்களா? அது முழுக்க நம்ம படிச்சோம்னா அந்த விஷயங்கள். சோ கோலோ நம்ம சும்மா சொல்லல, கோலோ இஸ்ரேலு, இஸ்ரேலு அது மனசே கோத்திரத்துக்கு தேவன் கொடுத்திருந்தார். அந்த கோலன் பர்டிகுலர் பட்டணம், அது ஒரு அடைக்கல பட்டணம். எப்படி வர முடியும்? சரியா கிட்டார் எழுதி வேற யார் வேணா வரட்டும், எப்படி வர முடியும்? அந்த தேசம், அந்த பகுதி கோலோன் எவ்வளவு முக்கியம் பாத்தீங்களா? சோ கோலோன் மாத்திரம் இல்ல, இப்போ நெக்ஸ்ட் மேற்கு கரை எடுத்தான். நான் அதுக்கு வசனம் காமிக்கணுங்கிற அவசியம் இல்லை.
முக்கியமா பென்யமீன், காத், எல்லா இந்தியர்கள் அர்த்தம் அவங்க செட்டில் ஆயிருந்தாங்க. இஸ்ரேலே எருசலேமே இருந்துச்சு, தேவாலயமே இங்கதான் இருக்குது, எல்லாம் இங்கதான் இருக்குது. இது போய் நம்ம இது எவ்வளவு முக்கியம் நம்ம சொல்ல முடியும்? அவ்வளவு முக்கியம் கொடுக்கவே முடியாது.
ஆனா பாருங்க, அதுக்கு தான் அங்க டார்கெட் அங்க இருக்குது. உலக நாடுகள் எல்லாம் சொல்றாங்க இஸ்ரேல் கிட்ட, கொடுத்துருப்பா சமாதானம் வந்துடும் இல்ல, 62 வருஷமா வருஷ கணக்க சண்டை போட்டு இருக்கிறீங்க, டெய்லி குழந்தைங்க சாவறாங்க, ஏன்பா உனக்கு கஷ்டம் கொடுத்துரு? கஷ்டமெல்லாம் இருக்கட்டும், கொடுக்க முடியாது. ஏன் நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகள் எவ்வளவு முக்கியமான பகுதி. இப்ப நெக்ஸ்ட் காசா எடுத்துட்டோம்னா, காசா ரொம்ப முக்கியமான பகுதி. இப்ப கோலன் பத்தி நீங்க என்ன சில விஷயங்கள் வாசிக்கலாம். இந்த கோலன் தான் ஜோஷுவா 20 அதிகாரம், இந்த அதிகாரம் குடிச்சுக்கொள்ளுங்க. இங்கதான் அந்த அடைக்கல பட்டணம் பத்தி முழுக்க சொல்றாரு. அதுல கூட 8 வசனம் கூட அதேதான் சொல்வார். வசனம் வாசிங்க,
எரிகோவில் இருக்கும் யோர்தானுக்கு அக்கறையான கிழக்கிலே ரூபன் கோத்திரத்துக்கு இருக்கும் சம பூமியின் வனாந்தரத்தில் உள்ள பேசேரையும், காப் கோத்திரத்துக்கு இருக்கும் கிழே காப்தியில் உள்ள ராமோத்தையும்,
அங்கேயும் கூட கோலோன் வருது. அப்புறம் ஒன்னு நாளாகமம் ஆறாம் அதிகாரம் 71 வசனம். இந்த வசனங்கள் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, கோலான் பகுதி முதல்ல மனாசேக்கு கொடுக்கப்பட்ட பகுதி, அப்படின்னா அது இஸ்ரேலுக்கு சொந்தம். நெக்ஸ்ட் அந்த பகுதியினுடைய முக்கியத்துவம், அது அடைக்கல பட்டணங்குள்ள ஒரு பட்டணம். சோ அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது கோலான். நெக்ஸ்ட் மேற்கு கரை பத்தி சொல்லும் பொழுது அதனுடைய முக்கியத்துவம் தெரியும், ஆலயமே அங்கதான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் காசா நம்ம பார்க்கும் பொழுது, காசாவும் கூட பைபிள்ல நம்ம பார்க்கிறோம் எங்கன்னா, இது வந்து ஜூதா கோத்திரத்தாருக்கு கொடுத்த ஒரு பட்டணம். எங்க வாசிக்கலாம்னா, யோஸ்வா 15 அதிகாரம் 47 வசனம் வாசிங்க.
கிராமங்களும் காசாவும் எகிப்தின் நதி மட்டும் இருக்கிற
பாருங்க, தேவன் கொடுத்த பட்டணங்கள் எல்லாம் அந்த அதிகாரம் முழுக்க பேசிட்டு வர, கிட்டத்தட்ட 100 பட்டணங்களுக்கு மேல வரும், ஃபுல்ல ஆரம்பத்துல இருந்து எல்லா வசனங்கள் வரும். அப்போ ரொம்ப பர்டிகுலர் எந்த பகுதி சொல்றாரு இப்ப மறுபடியும் வாசிங்க சிஸ்டர்? அது
வெளிநிலங்களும்
கிராமங்களும் அப்படியே இருக்குது அந்த வார்த்தை காசா. யாருக்கு கொடுத்துட்டா? யூதா கோத்திரத்துக்கு கொடுத்துட்டாரு தேவன். இது மாத்திரம் இல்ல, இது இன்னொரு வசனம் வாசிங்க, நியாயாதிபதிகள் 1 அதிகாரம் 18 எழுதிக்கங்க, படிக்க வேண்டாம். நியாயாதிபதிகள் 1:18 கூட நம்ம அது ஒரு ரெஃபரன்ஸ். நெக்ஸ்ட் இந்த காசாவுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியுதா? பைபிளோட கொஞ்சம் நமக்கு அந்த ஹிஸ்டரி மைண்ட்ல இருந்துச்சுனா வரும். நம்ம சிம்சோன், சோ சிம்சோனுடைய கண்கள் பிடுங்கப்பட்ட நிலைமையில அவரு சிறைச்சாலையில் இருந்தார் இல்லைங்களா, ஒரு இடம். அவரு கடைசியா அந்த ரெண்டு தூண்களையும் என்ன பண்ணார், அப்படியே கீழே விலை செஞ்சு எல்லாரும் சாகரிச்சார் இல்லைங்களா. அந்த சம்பவம் எங்க நடந்துச்சு? காசா. வசனம் வாசிங்க 16 நியாயாதிபதிகள் 21.
பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாமரித்துக் கொண்டிருக்க வைத்தார்கள்.
ஆமா, சோ அவர் கண்கள் பிடுங்கப்பட்ட நிலைமையில சிறைச்சாலையில மாமரைச்சிட்டு கடைசியா அநேகம் பேரை சாகருக்கு காரணமா இருந்த அந்த சம்பவம் எல்லாம் எங்கதான் நடந்துச்சு? காசா பகுதி. ஆனா அந்த பகுதி அப்பவே யார்தான் இருந்தாங்க அங்க? சிம்சான் யார் கூட அடிக்கடி சண்டை போட்டிருந்தார் பாத்தீங்களா, வராங்க பாருங்க பிலஸ்தீனர்கள். இப்ப நான் என்ன சொன்னோம், பாலஸ்தீனர் சொன்னா இல்லைங்களா, பாலஸ்தீனர் எங்க இருக்குது பாருங்க, வேர் எங்க வேர் இருக்குது பாரு, எங்க இருக்குது பாரு, இவரே யார் தான், கோலியாத். சரிங்களா, பாத்தீங்களா எங்க இருக்குது பாருங்க, பிரச்சனை எங்க பாக்கணும். ஆனா யார் இவங்க, யார் சிரியா, எல்லாம் பாக்கணும். சோ அப்போ காசா முக்கியமான பகுதி, காசா தேவன் இஸ்ரேலுக்கு கொடுத்த பகுதி. சோ அப்போ பாருங்க வசனம் எதுக்கு நம்ம காண்பிச்சோம்னா, நம்ம சும்மா சொல்லல, கோலன் குன்றுகள் மேற்கு கரை காசா பிரச்சனைக்குரிய இடம் இஸ்ரேலுக்கு சொன்னோம், அது தேவன் அவங்களுக்கு இதெல்லாமே அவங்களுக்கு உட்பட்ட இடங்கள். ஆனா அவங்களுக்கு உரிய இடத்தையே அவங்க வச்சுக்கொள்றதுக்கு யார் கூட சண்டை போடணும், பக்கத்தில் இருக்க சில தேசங்கள் கூட சண்டை போடணும், சரியா? அது அப்போ சில சமயங்கள் லெபனான், சில சமயங்கள் ஜோர்டான், நிறைய நேரங்கள்ல பாலஸ்தீனர்கள், இங்கிலும் பாலஸ்தீனர்கள் பிளஸ் ஹமாஸ், இங்க ஹெஸ்புல்லா. நான் ரொம்ப சின்ன லெவல் தான் கொடுக்குறோம், இன்னும் பெரிய லெவல் நம்ம போவே இல்லை அவங்களுடைய பிரச்சனைகள். ஆனா இப்போ இந்த மேப்புக்கு உட்பட்டு நம்ம பார்த்தோம்னா இதுதான் அவங்களுடைய தற்போதைய சூழ்நிலை. சோ சகோதர சகோதரிகளே, என்ன நாம சொல்ல வரோம், சோ இந்த இஸ்ரேலினுடைய நில விவகாரங்கள் மற்றும் அரசியலுடைய நிர்பந்த சூழ்நிலை என்னன்னு நம்ம பார்க்கணும்னா, கண்டிப்பா இந்த மேப்ல அந்த 3 பகுதிகளை நம்ம புரிஞ்சுக்கணும். சோ கோலன் ஹைட்ஸ், வெஸ்டர்ன் பேங்க், காசா, அது ரொம்ப சிக்கலான பகுதிகள். கோலன் ஹைட்ஸ்க்கு சிரியா கூட அவங்க பேச்சுவார்த்தை வைக்கணும், சண்டை வைக்கணும் அப்படின்னா, இந்த மேற்கு கரைக்கும் காசாக்கும் பாலஸ்தீனர்கள் கூட அவங்க பேச்சுவார்த்தை நடத்தும்.
பாருங்க இப்ப இந்த மேற்கு கரைக்கும் காசாவுக்கும் தான் நேற்று வரைக்கும்
இன்னைக்கு தெரியல என்ன சைன் பண்ணாங்கன்னு, நைட் போய் பார்த்தா தான் தெரியும் நெட்டன்யாவு இப்படி பண்ணினார். இந்த ஒரு போன நவம்பர் செப்டம்பர் 26ல் இந்த கெடு முடிஞ்சு இப்போ கட்டுமான பணிகள் இந்த பகுதிகளில் ஆரம்பிச்சிருக்கு. ஜனங்கள் ரொம்ப சந்தோஷமா கட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனா மறுபடியும் அதை நிறுத்துவதற்கான முயற்சிகள் எல்லா மேற்கத்திய நாடுகள் உலக சபைகள் எல்லாம் வந்துட்டு நிர்பந்திச்சுட்டு இருக்கிறாங்க. சோ பிரைம் மினிஸ்டர் நெட்டன்யாவு கூட என்ன ஃபீல் பண்றாருன்னா, சரி சமாதானத்துக்காகத்தானே, ஏன்னா எல்லாரும் என்ன பயம்னா சமாதானத்துக்கு வந்திருக்கிறாங்க பாலஸ்தீனர். இந்த வாய்ப்பு நீங்க கதவு மூடினீங்கன்னா நெக்ஸ்ட் யுத்தம் தான், மறுபடியும் கதவு திறக்காது. எப்படியாவது இந்த பேச்சுவார்த்தையை நீடிச்சு நீங்க என்ன பண்ணிடுங்க, சமாதானம் பண்ணுவாங்க. சரி இஸ்ரேல் சொன்னாலும் கூட கண்டிஷன் பாலஸ்தீனர்கள் என்ன வைக்கிறாங்கன்னா, கண்டிப்பா இஸ்ரேல்ல ஒரு பகுதியை அவங்களுக்கு நாங்க கேட்பாங்க. என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா இஸ்ரேல் அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க, ஒத்துக்க கூடாது. ஆனா சில விஷயங்கள் இஸ்ரேல் ஒத்துக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறாங்க, கொஞ்சம் வச்சுக்கணும், கொஞ்சம் வச்சுக்கணும். இஸ்ரேல் கொஞ்சம் வெளியே ஒதுங்கி நின்றுட்டு சில விஷயங்கள் செய்யறாங்க. நியூஸ் பேப்பர் வாசிச்சீங்கன்னா மே மாசம் காசா சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. இந்த கப்பல் வழியா இங்க இருக்கிற பகுதிக்கு அவங்க வரணும்னா கூட இஸ்ரேலுடைய புல் பாதுகாப்பு செக்கப் எல்லாம் இருக்கு. அப்படி உதவி செய்யறேன்னு வந்த கப்பல்ல 9 தீவிரவாதி இஸ்ரேலுக்கு அதெல்லாம் தெரியும். வர வழியில இங்கிருந்து இஸ்ரேல் போயிட்டு அவங்களால அழிச்சு போட்டான். உலகம் எப்படி காண்பிச்சது, நன்மை செய்யற வந்தோம் காசாக்கே, ஆனா இஸ்ரேலுடைய பாதுகாப்பு படை எங்களை கொலை பண்ணிடுச்சு, இது உலகத்துக்கு வந்த நியூஸ். உள்ள போய் ஆராய்ந்து பார்த்தா அந்த கப்பல் கக்கீழ கிளம்பும் போதே கோஷம் போட்டுட்டு போறாங்க இஸ்ரேல அழிப்போம். அதுக்குள்ள இருக்கிறாங்க தீவிரவாதிகள், பெரிய பெரிய ஆயுதங்கள். இந்த மாதிரி தான் ஒரு தவறான போர் இஸ்ரேலுக்கு மேல வரணும். அதனால உலக நாடுகளே அதை கண்டனத்துக்குள்ள போன்ற நெருக்கடி கொடுக்கணும். அந்த நெருக்கடியில் அவங்க ஏதாவது பண்ணணும், தங்களுக்கு ஏதாவது பல லாபம். இது மாதிரி நிறைய விஷயம் சொல்லலாம். சோ இது இந்த மாதிரி சூழ்நிலையில தான் போயிடும். சோ அந்த நில விவகாரங்கள் ஓரளவுக்கு நம்ம சொல்லிடுக்கிறோம் சகோதர சகோதரிகளே. அந்த நில விவகாரங்களுடைய அடிப்படையில இஸ்ரேலுடைய அந்த அரசியல் நிர்பந்த சூழ்நிலை கூட நாம அங்க பார்க்கிறோம். இதுக்கு மத்தியில தான் தேவனுடைய ஜனங்களே அங்க வாழ்ந்து கொண்டு அங்க இருக்கிறாங்க. சோ நம்ம இப்ப சொன்னது என்னன்னா,
லெபனான், சிரியா, ஜோர்டான், எகிப்து பத்தி பேசும்போது பேச்சுவார்த்தையின் மூலம் கூடுமான வரைக்கும் சமாதானத்துல வரலாம் நினைக்கிறவங்க சம்மதமே இல்லாம இருக்கிறாங்க. ஈரான், ஈராக், அவங்க பேச்ச என்னன்னா இஸ்ரேல் என்ன பண்ணு,
அந்த மாதிரி ஒரு வகுப்பா இருக்காங்க. அவங்களை பத்தி நான் இன்னும் பாக்கல. அவங்களுடைய முடிவு என்னன்னா அழிச்சுடு இஸ்ரேல், இஸ்ரேல் இருக்கக்கூடாது, மேப்லயும் இருக்கக்கூடாது, அந்த இடத்துல அவங்க இல்லவே இல்லை, அவங்களுக்கு அது சொந்தமே இல்லை. அது வேற ரீதியான ஒரு வார்த்தைகள் பிரச்சனைகள். முழுக்க முழுக்க சங்கீதம் 83 அவங்க மூலம் அவங்கள இல்லாம பண்ணிடுவோம், அவங்கள ஜனங்கள் மறக்கிற மாதிரி செஞ்சிருந்தா எதுக்கு இஸ்ரேல அவங்களோட நாம ஷேர் பண்ணணும், தள்ளிவிட்டு அவங்கள கொலை பண்ணிடு எல்லாரையும், அதுக்கு என்ன வேணும், அண்ணா ஆயுத வேணுமா, நம்மளே உண்டு பண்ணலாம் வாங்க, யாரா தடை சொன்னா கண்டுக்காது, நம்ம செய்யலாம். இப்படித்தான் அங்க இருக்கிற சில பகுதிகள் எல்லாம் அங்க போயிட்டு இருக்கு. சகோதரிகளே அந்த வசனம் எவ்வளவு உண்மைனா, சோ அதனால எருசலேம சுற்றி இருக்கிற தேசங்களுக்கு நான் தத்தளித்து பாத்திரமாக்குவேன், அவங்கள நான் ஒரு பாரமான கல்லாக்குவேன். இன்னைக்கு மிடில் ஈஸ்ட் நியூஸ்னா அந்த மிடில் ஈஸ்ட் நியூஸ் ஒன்லி அபவுட் இஸ்ரேல், மத்திய கிழக்கு பகுதியில இருந்து ஒரு செய்தினா அது இஸ்ரேலும் இஸ்ரேலோடு சம்பந்தப்பட்ட விஷயமாக மாற்றம் தருகும். இஸ்ரேல் இல்லாம மத்திய பகுதியில நியூஸ் இல்லவே அங்க இல்ல. பேசிக் கிளாஸ் நம்ம சொல்லுவோம், இஸ்ரேல் ஸ்டடி எடுக்கும் போது ஒவ்வொரு நாளும் நியூஸ் பேப்பர்ல இஸ்ரேல் பத்தி ஹெட்லைன் இருக்காது, அது நம்ம தினத்தந்தி சொல்லவே இல்லை நினைக்கிறோம். அவங்க எப்பொழுதுமே போட மாட்டாங்க. வெளியே நீங்க போயிட்டீங்கன்னா நியூஸ் சேனல்ஸ், இன்டர்நெட், வெப்சைட், மிடில் ஈஸ்ட், இஸ்ரேல் ஹாட் டாபிக், ஹாட்னா ரொம்ப சூடாத்தா இருக்கும், ரொம்ப ரொம்ப சூடாத்தா இருக்கும் அந்த நியூஸ். இந்த நிலைமையில இன்னைக்கு அவங்க இருக்கிறாங்க. இஸ்ரேலுடைய தற்காலிக நிலைமை உலக அரசியல் அரங்குல அவங்களுடைய நில விவகாரத்துல ஓரளவுக்கு நமக்கு புரிந்தும் உங்களுக்கு புரியும் வகையில நாம் முன் வைத்திருக்கிற சில விஷயங்கள். சோ இதுதான் கரண்ட் ஸ்டேட்டஸ் சகோதர சகோதரிகளை. சரி இப்ப நாம ஸ்டடி நாம எப்படி கொண்டு போறோம், இது பார்க்கும் போதே நமக்கு சில முக்கியமான கேள்விகள் வருது. ஃபர்ஸ்ட் கேள்வி, இஸ்ரேல் தேவன் யாருக்கு கொடுத்தார்? ஆபிரகாம்க்கு, அவருடைய சந்ததிக்கு. அப்ப இது யாருக்கு சொந்தம்? இஸ்ரேலுக்கு சொந்தம். இந்த மேப் முழுக்க இஸ்ரேலுக்கு சொந்தம். அவங்களுக்கு சொந்தமான தேசத்தை அவங்களே மற்றவங்க கிட்ட கெஞ்சி சண்டை போட்டு வாங்க வேண்டிய அவசியம் என்ன? கண்டிப்பா 70 சிதறடிக்கப்பட்டு 48 மீண்டும் கூட்டி சேர்க்கப்பட்ட இந்த இடைப்பட்ட காலங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஏன் அப்படின்னா, பாருங்க, இப்போ இஸ்ரேலுக்கு மாத்திரமே சொந்தமான அந்த தேசத்தை வேறு சிலர் சொந்தம் கொண்டாடிட்டு வந்து சண்டை வரைக்கும் நிக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் அந்த தேசத்துக்கும் என்ன சம்பந்தம்? எப்படி யார் வந்திருக்கும் சம்பந்தம்? சோ முதல்ல இஸ்ரேல் ஏன் அவங்க தேசத்துக்கே சண்டை போட வேண்டிய சூழ்நிலை? நெக்ஸ்ட், யார் இவங்க? சிரியா, லெபனன், ஜோர்டான், நெக்ஸ்ட் பாலஸ்தீனர்கள், எகிப்து, அப்புறம் ஹிஸ்புல்லா, அப்புறம் ஹமாசு, அப்புறம் ஃபாட்டா, இன்னும் நிறைய நிறைய அமைப்புகள். யார் இவங்க? இவங்க எல்லாம் நெக்ஸ்ட் நம்ம பின்னாடி இருக்கிற சர்க்கிள் எல்லாம் நீங்க சேர்த்துக்கோங்க. ஈரான், ஈராக் இருக்கிற தேசங்கள் எல்லாம் சேர்த்துக்கோங்க. ஒட்டு மொத்தமா அரபு தேசங்கள் எல்லாம் இஸ்ரேல டார்கெட் பண்ணி இஸ்ரேலுடைய நிலத்துக்காக, இஸ்ரேலுடைய அந்த சுதந்திரத்துக்காக அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்களே, இவங்க யார்? இவங்களுக்கும் இஸ்ரேலுடைய பூமிக்கு என்ன சம்பந்தம்? ஏன் இவங்க வந்து இஸ்ரேல் கிட்ட சண்டை போடுறாங்க? சகோதர சகோதரி, முதல் கேள்வி ரொம்ப முக்கியம். ஏன் இந்த மாதிரி ஒரு நிலைமை? இது இவர் வச்சிருக்கிறாரு, இது இவர் வச்சிருக்கிறாரு, இது இன்னொருத்தர் வச்சிருக்கிறாரு. இஸ்ரேலுக்கு ஏன் இந்த நிலைமை? அப்புறம் வச்சிருக்கிறவங்கெல்லாம் யார்? அவங்க ஏன் இந்த நிலத்தின் மேல அங்க உரிமை கொண்டாடுறாங்க? சகோதர சகோதரிகளே, சோ இது முதல் கேள்வியாக அங்க இருக்குது. சோ அப்போ ரெண்டு கேள்வி நான் வச்சிருக்கிறேன். இஸ்ரேலுக்கு ஏன் இந்த நிலைமை? அவங்களுடைய நில விஷயங்கள்ல ஏன் முழுவதும் அவங்க கையில இல்ல? ஏன் சில 3 பகுதிகள் வந்து இன்னொருத்தர் கைக்கு போச்சு? இது எந்த சூழ்நிலை இவங்களை அந்த சூழ்நிலைக்கு வழி நடத்துச்சு? இது முதல் கேள்வி நாம கேட்கணும். நெக்ஸ்ட், அந்த 3 பகுதிகளை சொந்தம் கொண்டாடிட்டு இன்ன வரைக்கும் இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய பாரமா இருக்கக்கூடிய இந்த அரபு தேசங்கள் எல்லாம் யார்? யார் வந்து அரேபியர்கள்? யார் வந்துட்டு முஸ்லிம்ஸ்? யார் வந்துட்டு பாலஸ்தீனர்? இஸ்ரேல் கூட எல்லாம் சம்பந்தம் ஆகிறாங்க. அரேபியர்களுக்கும் இஸ்ரேலுக்கு என்ன சம்பந்தம்? அரேபியர்கள் பத்தி பைபிள் பேசிட்டு இருக்கா? இஸ்லாமியருக்கும் இஸ்ரேலுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் சென்னைக்கு வராங்க இஸ்லாமியர்கள்? இஸ்லாமியர் பத்தி பைபிள் பேசிட்டு இருக்கா? பாலஸ்தீனர்கள் அவங்க ஏன் வரணும்? அவங்க எங்க இருக்காங்க பைபிள்ல? சோ சகோதர சகோதரிகளே, இந்த மாதிரி கேள்வியில நாம அங்க கண்டிப்பா. ஏன் இந்த ஜனங்கள் ரொம்ப முக்கியமா? பாலஸ்தீனர், அரபு, அரபு அரேபியர்கள், இஸ்லாமியர்கள், இவங்க கூட சண்டை போடும். இந்த 3 பேரையா இஸ்ரேலுக்கும் இவங்களுக்கும் வேதத்தின் அடிப்படையில தொடர்பு இருக்கா? வேதத்தின் அடிப்படையில விரோதம் இருக்கா? வேதத்தின் அடிப்படையில யுத்தங்கள் வருமா? வேதத்தின் அடிப்படையில அவங்க கடைசியில இஸ்ரேல் காலத்தால் இல்வாங்களா? அப்படின்னா நெக்ஸ்ட் கேள்வி, 3 கேள்வி என்னன்னா, வசனம் இதையெல்லாம் பற்றி என்ன சொல்லுது? இஸ்ரேலுக்கும் அரேபியர்களுக்கும் அரபு தேசத்துக்கும் நடந்து கொண்டிருக்கிற இந்த இழுபறி, இந்த பிரச்சனை, பல 100 வருஷங்களா நடந்துட்டு இருக்க இந்த பிரச்சனை, இது எதை நோக்கி செல்லும், எப்படி செல்லும், எப்போ செல்லும்? வசனங்கள் என்ன சொல்லுது? சோ இஸ்ரேலுக்கும் அரபு தேசங்களுக்கும் சமாதானம் வருமா? ஏன்னா இது ரொம்ப பெரிய விஷயம் இல்ல, இன்னொரு பெரிய விஷயம் இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா இந்த சின்ன விஷயத்த புரிஞ்சுக்கணும். இஸ்ரேலுக்கும் அரபு தேசங்களுக்கும் இப்ப இருக்கிற பிரச்சனை தீருமா தீராதா? தீரும்னா எப்ப தீரும், எப்படி தீரும், எந்த சூழ்நிலைகள், வசனங்கள் என்ன சொல்லுது, அதுதான் நாம பார்க்கணும். நெக்ஸ்ட், ஒருவேளை வசனங்களின் அடிப்படையில் தற்போது நிலவிட்டு இருக்கிற இஸ்ரேலுக்கும் அரபு தேசங்களுக்கும் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை தேவ வல்லமையில அவர் தீர்மானத்தின்படி சமாதானத்துக்கு வந்துட்டாலும் ஃபைனல் கிளைமேக்ஸ் யாக்கோபினிக்கெட் காலம் எப்போ? அது யாருக்கு? அது எதுக்கு? அது எப்படி ஒரு யாக்கோபின் இக்கட்டு காலம். ஏன்னா அதுதான் இஸ்ரேலினுடைய மன கடினத்துக்கும் மன மாற்றத்துக்கும் தேவன் எடுக்கிற கடைசி முயற்சி. அதுல மாறிடுவாங்க. சோ அரபு தேசங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இப்ப இவ்வளவு விஷயங்கள் போயிட்டு இருக்கும் பொழுது இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கணும். வசனங்கள்ல வசனம் என்ன சொல்லு நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் இது முடிஞ்சிச்சுன்னா நெக்ஸ்ட் இருக்குது ஜாக்கோபினுடைய இக்கட்டு காலம். அது எப்போ எந்த சூழ்நிலையில யார் கூட நம்ம பார்க்கணும் சகோதர சகோதரிகளே. இந்த நாலு கேள்வி தான் இந்த ஸ்டடி நம்ம கொண்டு போக போறோம். சோ ஒரு ஒரு கேள்விக்கும் அதிகபட்சம் ரெண்டு வகுப்பு நாம எடுக்க வேண்டியது அவசியமா. சோ இஸ்ரேல் இன்னைக்கு ஒரு விதமான சூழ்நிலையில சுத்தி இருக்கிற நாடுகளோடு நில தகராறுல ஈடுபட்டு இருக்கா. இந்த சூழ்நிலைக்கு எப்படி உருவாச்சு? ஒரு ஆன்சர் இருக்கு. ஒரு ஆன்சர் பைபிள் வசனம். இந்த வசனம் ஆதாரமா வச்சு நெக்ஸ்ட் கிளாஸ் நாம் எடுப்போம். யோயேல் 3 முதல் 2 வசனம்.
இதோ யூதாவுக்கும் எருசலேமுக்கும் உண்டாகியிருக்கிற சிறையிருப்பை நான் திருப்பும் அந்நாட்களையும் அக்காலத்திலும் நான் சகல ஜாதியாரையும் கூட்டி யோசபாத்தின் பள்ளத்தாக்கிலே அவர்களை இறங்கு போக பண்ணி அவர்கள் என் ஜனத்தையும் இஸ்ரேல் என்னும் என் சுதந்திரத்தையும் பிரஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து.
அவங்க ஒரு வகுப்பார் பத்தி பேசும் போது அவங்களை நான் யோசபாத்தின் பள்ளத்தாக்கு கூட்டி வந்து அவங்களை நான் நாசம் பண்ணுவேன். ஏன்னா அவங்க என் ஜனங்களை என்ன பண்ணிட்டாங்க? புறஜாதிகளுக்குள்ள சிதறடிச்சிட்டாங்க. தெரிய விஷயம் உங்களுக்கு கிபி 70. நெக்ஸ்ட் சொல்றாரு பாருங்க.
என்
தேசத்தை பங்கிட்டு உண்மையான கேள்வினே தெரியுங்களா? மற்ற தேசம் எல்லாம் சண்டை போடுறாங்க, எங்க தேசம். ஆனா அது யார் தேசம் இல்லன்னு சொல்றோம். அவங்க தேசம் இல்ல, அது யாருது? இஸ்ரேல் தேசத்துக்கு. இஸ்ரேல் கூட சொல்லுது சமாதானம் பண்ணிக்கலாமா? நீங்க ரெடினா நான் உங்களுக்கு இந்த தேசம் கொடுக்கறேன். இந்த தேசம் கொடுக்கறேன்னு யார் சொல்றாங்க? கொடுக்க முடியுமா? அது யார் தேசம்? தேவன் வார்த்தை பாத்தீங்களா? The land is mine. இந்த தேசம் என்னுடைய தேசம், என்னுடைய சொந்த தேசத்தை என் ஜனங்களுக்கு நானே எப்படிதான் கொடுத்துருக்கிறேன்? லீஸுக்கு தான் கொடுத்துருக்கிறேன். லீஸ்க்கு வாழ்ந்த இடத்த இஸ்ரேலே நினைச்சா கூட கொடுக்க முடியாது, கொடுக்க கூடாது. கொடுத்தா உணர எப்படி இருக்கும்? சோ தேசம் தேவனது. அப்போ தேவனுடைய தேசம் இவ்வளவு பிரச்சனைக்குள்ள வருது, அவருடைய ஜனங்களும் நடக்கும். அது இப்ப இந்த வசனத்துல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? என் ஜனங்கள் அவங்க சிதறடிச்சாங்க. நெக்ஸ்ட் படிங்க சிஸ்டர். என் தேசத்தை அவங்க என்ன பண்ணிட்டாங்க? என்ன அர்த்தம் பங்கிட்டுனா பாத்தீங்களா? என் தேசத்தை அவங்க என்ன பண்ணிட்டாங்க? பங்கிட்டு தான். அப்போ இது நிறைவேறணும்னா என்ன பண்ணணும்? இஸ்ரேல் பங்கு போறோம். கொஞ்சம் பங்கு இருக்குது. கோலன் போயிருக்குது, வெஸ்ட் பேங்க் போயிருக்குது, காசா போயிருக்கு. உண்மை இவ்வளவு இல்ல. உண்மை போறும்போது ரொம்ப வருத்தமா இருக்கும். இஸ்ரேல் எந்த அளவுக்கு பங்கு போட்டு எடுக்கிறாங்க? இந்த தேசங்கள் எந்த அளவுக்கு தேவன் இந்த வசனம் நிறைவேறக்கு அனுமதிச்சுட்டார்? என்ன இல்ல, தேசங்கள் இஸ்ரேல பங்கு போட்டுச்சு. அதுல எவ்வளவு கண்ணீர் இருந்துச்சு இஸ்ரேல் தேவனுடைய ஜனங்களுக்கு, எவ்வளவு அநீதி இருந்துச்சு மற்ற தேசங்கள் பார்வையில. இது நாம பார்க்கணும். இந்த வசனத்தை ஆதாரமா கொண்டு நாம நெக்ஸ்ட் பார்த்து வரும்போது தேவனுடைய தேசம் இந்த உலக ராஜாக்கள்னால பங்கிடப்பட்டுச்சு. அந்த பிரச்சனையில இன்னைக்கு இஸ்ரேல் இப்படி இருக்கிறது நாம புரிஞ்சு கொள்ளுவோம். சோ இந்த சூழ்நிலை இப்படி இருக்குன்னா இதுக்கு காரணமா இருந்த முன் சம்பவங்கள், தேவனுக்கு விரோதமான மீறுதல்கள் மற்ற தேசங்கள் தரப்புல என்னெல்லாம் இருந்துச்சுன்னா அது நம்ம அடுத்த வாரம் நாம அங்க பார்ப்போம் சகோதர சகோதரிகளே. சோ அப்போ இதோட நம்ம இன்றைய கிளாஸ் நாம அங்க முடிவுக்கு அங்க கொண்டு வரோம். சோ ஹேண்ட் அவுட்ஸ் கைப்பிரதிகள் நீங்க பர்சனல் ஸ்டடிக்கு நீங்க வச்சுக்கோங்க. ஒரு ஒரு முறை நம்ம தரும் பொழுது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஃபர்தரா நீங்க இஸ்ரேலினுடைய ப்ரொஃபசிஸ் நீங்க படிக்கும் பொழுது நம்ம அதுல தமிழ்ல கொடுத்திருக்கிற நோக்கம் என்னன்னா பைபிளினுடைய தேசங்கள், பைபிளினுடைய ஜனங்கள், தீர்க்க தரிசனங்கள் படிக்கும் போது நம்ம அடையாளம் காணணும். அடையாளம் காணணும்னா அதுல ஒரு விதம் அவங்களுடைய தேசம் பத்தி தெரிஞ்சு கொள்ளும் பொழுது தான். சோ அப்போ இந்த ஹேண்ட் அவுட்ஸ் உங்களுக்கு நீங்க வைத்துக் கொள்ளுங்க. சோ மறுபடியும் நம்ம அடுத்த முறை நம்ம வரும் பொழுது தேவ கிருபையில தொடர்ந்து இந்த காரியங்களை குறித்து நாம் தியானிப்போம். தேவன் தாமே பொறுமையோடு கேட்டு நம்மையா அவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.